காலை வணக்கம் நண்பர்களே. இக்காலையில் எனக்கு தொண்டை சற்று கரகரப்பா இருந்தது என்றும் எழுப்புதல் கூட்டங்களும் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன என்றும் நான் சகோதரன் நெவில் அவர்களிடம் கூறினேன். எனவே நான் இக்காலையில் உங்களுக்கு பிரசங்கிக்க முயற்சிக்க மாட்டேன். ஏனென்றால் எனக்கு தொண்டை மிகவும் கரகரப்பாய் உள்ளது. நாம் ஒரு சிறு குழுவாக இங்கு உள்ளோம். எனவே நான் ஒரு கால் ஒரு சிறு ஞாயிறு வேதப்பாட பள்ளிக்குரிய ஒரு பாடத்தை எடுத்துவிட்டு அதன் பின்னர் அவரை சற்று நேரம் பிரசங்கிக்க அனுமதிக்கலாம் என்று உள்ளேன். ஆகையால் நான் 15-20 நிமிடங்களுக்கு நாம் பேசக்கூடிய ஏதோ ஒரு காரியத்தை, அதாவது இங்கே வேதாகமத்திலிருந்து ஒரு சிறு பாடப்பகுதி எடுத்து பேச உள்ளேன். ஒரு கால் கர்த்தர் அதிலிருந்து ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு தருவார். இப்பொழுது அவர் நமக்கு அளவுக்கு அதிகமாகவே நன்மையாயும் அளவுக்கு அதிகமாகவே நல்லவராகவும் இருந்து வருகிறார். நாம் களைப்புற்றிருக்கிறோம். கடந்த இரவு நான் சற்று காலதாமதமாகவே உறங்க சென்றேன். நான் சென்ற பிறகு, அதாவது நான் உள்ளே சென்றது முதற்கொண்டு அநேக தொலைபேசி அழைப்புகள் வந்த வண்ணமாயிருந்தன. ஆகையால் என்னுடைய குட்டி பையன் ஒரு கைப்பிடி நிறைய கண்ணாடி குமிழ் மணிகளை வைத்துக் கொண்டு அவர்களை வாயில் போட்டு மென்று தின்றுவிட்டான். அதாவது அவர்களை விழுங்கி விட்டதை நான் கவனிக்கிறேன். ஆகவே நாங்கள் அவனை பற்றி பிடித்து அவனுடைய சிறு வாயை கடுவினோம். எனவே அதன் பின்னர் நாங்கள் இரவின் பெரும்பகுதியை அவரோடு கழிக்க வேண்டியதா இருந்தபடியால் நான் இக்காலையில் ஒரு விதமாக களைப்புற்றிருக்கிறேன். நான் 12 மணிக்கு உடனடியாக கெண்டக்கிக்கு செல்ல வேண்டும். கெண்டக்கியில் சில நேர்முக சந்திப்புகளுக்காக அங்கு செல்ல வேண்டும். அதன் பின்னர் வருகின்ற வாரத்தில் நம்முடைய கூட்டம் தொடங்குகிறது. இப்பொழுது என்னால் முடிந்தால் ஒரு சில இரவுகள் பேசுவதை குறித்து நான் முயற்சிக்க விரும்புகிறேன். எனக்கு ஜலதோஷம் பிடித்திருக்கவில்லை. என்னுடைய குரல் மங்கி போகும் அளவிற்கு நான் அவ்வளவாய் பிரசங்கித்திருக்கிறேன். பாருங்கள், நீங்கள் பாருங்கள், இது சரியாக 4 மாதங்களாக இருந்து வருகிறது. ஆகவே அதன் பின்னர் அதற்கு அடுத்தது, அதன் பின்னர் நான் கனடாவிற்கு செல்கிறேன். அதன் பின்னர் மீண்டும் நம்முடைய வழக்கமான கூட்டங்களுக்கும் கடல் கடந்து நடைபெறும் கூட்டங்களுக்காகவும் திரும்பி வருவேன். இப்பொழுது நான் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னர் அங்கே அமர்ந்து கொண்டு லியோ மற்றும் ஜீன் என்பவர்களோடு பேசிக் கொண்டிருந்தேன். நாம் இக்காலை இங்கே உபயோகிக்கும்படியான ஒரு வேத வாக்கியத்தை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுது முதலாவது நான் அப்படியே போய் அங்கே ஒரு நிமிடம் அமரப்போவதாயிருந்தேன். ஏனென்றால் நான் மிகவும் களைப்புற்றிருந்தேன். எனவே நான் அங்கே பின்னால் உள்ள அறையில் நான் சென்று அமர்வது சரியாக தோன்றவில்லை. ஏனென்றால் சபையோர் இங்கு இருக்கின்றனர். ஏன் கர்த்தர் அங்கு திரும்பி வராமல் போகலாம். எனவே அவர் இருந்த இந்த இடத்துக்கு நான் வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டேன். இக்காலையில் இங்கே நான் அழைத்துக் கொண்டு வரப்பட்ட காரணங்களில் ஒன்றை நான் புரிந்து கொண்டேன் என்று நான் நம்புகிறேன். சகோதரன் லிட்டில் பீல்ட் இங்கே இருக்கிறார். ஆம், அவர் ஆராதனைக்கு பிறகு ஒரு நிமிடம் என்னை காண விரும்பினார். சகோதரன் லிட்டில் பீல்ட் டென்னசியிலிருந்து இங்கு வந்துள்ளார். அவர் எங்களுக்கு பெரிய அங்கே பெரிய கூட்டம் இருந்தது. அதாவது அது அண்மையில் அங்குள்ள ஒரு உயர்நிலை பள்ளிக்கூட உடற்பயிற்சி கூடத்தில் நடைபெற்றது. என்னால் சரியாக அந்த பட்டணத்தின் பெயரை ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. சகோதரன் லிட்டில் பீல்ட் எங்கே இருக்கிறார்? கிளீவ்லாந்து, டென்னசி. எனவே எங்களுக்கு அங்கு ஒரு அற்புதமான நேரம் உண்டாயிருந்தது. அங்குள்ள என்னை கூப்பிட்டு விசாரிக்கும்படி வந்து கொண்டிருந்த போது நான் இக்காலை இங்கு இருப்பேன் என்று அவரிடம் கூறினேன். நாங்கள் இக்காலையில் வேறெங்கோ செல்லப் போவதாயிருந்தோம். அதன் பின்னர் நான் சில நண்பர்களை சந்திக்க விரும்பினேன். பிரசங்கிக்க அல்ல, வெறுமனை சந்திக்கவே. ஏனென்றால் நான் அவர்களை காண்பதாக வாக்களித்திருந்தேன். அப்பொழுது சகோதரன் லிட்டில் பீல்ட் இங்கே இருந்தார். மற்றும் சகோதரன் பீலான் அவர்களும் மற்றவர்களும் இருந்தனர். எனவே நான் இக்காலையில் அருகில் வந்து அவர்களை காண விரும்பினேன். நான் தற்செயலாக உள்ளே வந்த காரணம் அதுவேதான். ஆகையால் இப்பொழுது பொருந்திய புத்தகத்தில் கிட்டத்தட்ட சரியாக 10 அதிகாரம் முதல் 4 அல்லது 5 வசனங்கள் நாம் அதன் பேரில் ஒரு சில நிமிடங்கள் சற்று தியானிப்போமா? அதன் பின்னர் நம்முடைய சகோதரனுக்கு பிரசங்கிக்க நேரம் உண்டாயிருக்கும். இப்பொழுது முதலாவது அவருடைய பிரசங்கத்தில் நாம் நம்முடைய தலைகளை சற்று தாழ்த்துவோமாக. ஸ்தோத்தரிக்கப்பட்ட பரலோக பிதாவே, சீவியத்தின் நன்மையான காரியங்களுக்காக நாங்கள் இந்நாளில் உமக்கு நன்றி செலுத்தும்படியாக உண்மையாகவே நன்றி உள்ள இருதயங்களோடு உமக்கு முன்பாக தாழ்மையாய் பணிகிறோம். சீவியமானதுதானே ஒரு பெரிய போராட்டமாய் உள்ளது என்பதை தெளிவாக உணர்கிறோம். நாங்கள் ஒரு வழியில் இதை உடையவர்களாக இராவிட்டால் அப்பொழுது நாங்கள் வேறு வழியில் இருப்போம். ஆனால் என்றோ ஒரு மகிமையின் நாளில் யுத்தமானது முடிவரும். அப்பொழுது நாங்கள் இயேசுவை நேசித்தது முதற்கொண்டு, அவரோடு நெருங்கினது முதற்கொண்டு, அவருக்கு ஒரு உறவினரானது முதற்கொண்டு எதிர்நோக்கி இருக்கிற அவரை காண்போம். என்றோ ஒரு நாளில் நாங்கள் அவரை காண்போம் என்று அறிந்து கொள்வதற்கு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இப்பொழுது அன்று ஒரு பண்டைய கர்வாலி மரத்தண்டை ஆபிரகாமுக்கு உண்டாயிருந்த ஆறுதலைப் போலவே அவன் அங்கே அமர்ந்து காத்திருந்த போது தேவனும் 2 தூதர்களும் வந்து அவரிடத்தில் பேசினது போன்றே நாங்கள் வார்த்தையின் பேரில் ஐக்கியம் கொண்டிருக்கையில், கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையினூடாக நீர் வந்து இக்காலையில் எங்களிடத்தில் எங்களுடைய இருதயத்தில் பேசும்படியாக நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அருமையான அன்புக்குரிய போதகரை ஆசீர்வதியும், கர்த்தாவே, நீர் அவருக்கு பலனையும் தைரியத்தையும் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இந்த சிறிய சபையையும் உதவிக்காரர்களையும் இங்கு சம்பந்தப்பட்டுள்ள எல்லோரையும் இங்கு வருகிற அனைவரையும் இங்கு மட்டுமின்றி மற்ற இடங்களிலும் உள்ள உம்முடைய உலகளாவிய சபையையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் இக்காலையில் எங்களோடு வருகை புரிந்துள்ள எங்களுடைய சகோதரர்களை ஆசீர்வதியும் நீரே அவர்களோடு இருந்து அவர்களை தாங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னியும். உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களிடத்தில் பேசும். நாங்கள் இதை கிறிஸ்துவினுடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இக்காலையில் இங்கே சகோதரன் கோட்ஸ் அவர்கள் அமர்ந்து கொண்டிருப்பதை வேறு யாரோ என்று நான் தவறாக எண்ணிக்கொள்ள முடியாது. அன்றொரு இரவு புற்றுநோய்க்காக அவருக்கு ஓய்வு பெற்ற ராணுவ படை வீரர்களுக்கான மருத்துவமனையில் ஜெபம் செய்ய வேண்டியதாக இருந்தது. எனவே இக்காலையில் சகோதரன் மற்றும் சகோதரி கோட்ஸ் அவர்களே, நாங்கள் உங்களை இங்கு உள்ளே காண்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது கொரிந்தியரின் புத்தகம் 10 அதிகாரத்தில், இந்த கொரிந்தியரின் புத்தகம் திருத்துதலை கொண்ட ஒரு புத்தகமாக உள்ளது. நாம் கொரிந்தியரின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டில் உள்ள சபைகள் எல்லாவற்றிலுமே பிரச்சனைகளோடு காணப்பட்டிருந்த தலைவர்களை கொண்டிருந்த ஒரே சபையாய் தென்படுகிறது இதுவேயாகும். ஆனால் கொரிந்தியர்கள் எப்பொழுதுமே தொல்லையில் இருந்து வந்தனர். பவுல் அவர்களுக்கு மத்தியில் வரும்போது, ஒருவன் அந்நிய பாஷை பேசுதலை உடையவனாயும், ஒருவன் ஒரு சங்கீதத்தை உடையவனாயும், ஒருவன் உள்ளெழுச்சி மற்றும் ஓர் உணர்ச்சி வசப்படுதலை உடையவனாயும் இருந்து கொண்டிருந்தனர். எனவே அவன் எப்பொழுதுமே இந்த கொரிந்தியர்களோடு தொல்லை கொண்டவனாய் இருந்து அதே சமயத்தில் அவர்களை தொடர்ந்து சரிபடுத்திக் கொண்டிருந்தான். நாம் கவனிப்போமேயானால், அவனால் ஆழமான காரியங்களை கொரிந்தியர்களுக்கு போதிக்க முடியவில்லை. அவர்கள் வெறுமன ஒரு குழந்தைத்தனமான முறையில் இருந்தனர். அவர்களிடத்தில், அதாவது அவன் எபேசியர்களுக்கு போதித்த செய்திகளை போன்றும், அவன் ரோமர்களுக்கு போதித்ததை போன்றும், இவர்களிடத்திற்கு மகத்தான ஆழமானவைகளை கொண்டு செல்ல முடியவில்லை. அவர்களுக்கு ஆழமான காரியங்களை போதிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதாயிருந்தது. அவர்களோ சிறு உணர்ச்சிவசப்படுதல்களின் பேரில், அதை போன்ற சிறு காரியங்களின் பேரில் அதிகமாக சார்ந்திருந்தனர். அதாவது, வெறுமன நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் அதை பெற்றுக் கொண்டேன், எனக்குண்டான ஒரு வெளிப்பாட்டையே நான் உடையவனாயிருக்கிறேனே, நான் ஒரு சங்கீதத்தை உடையவனாயிருக்கிறேன், நான் ஒரு தீர்க்க தரிசனத்தை உடையவனாயிருக்கிறேன் என்பதன் பேரில் சார்ந்து வந்தனர். பவுலோ இந்த எல்லா காரியங்களும் தவறி போகும் என்றான். புரிகின்றதா? அவைகள் ஒவ்வொன்றுமே, அவைகள் அதிக அளவில் நம்பப்படக்கூடியவைகளாக இருக்கவில்லை. ஆகவே ஆனாலும் அவன் சபைக்கு கற்றுணர்த்த முயற்சித்துக் கொண்டிருந்த அந்த நங்கூரம் என்னவென்றால், நாம் கிறிஸ்துவுக்குள் நங்கூரம் இடப்பட்டிருக்க வேண்டும் என்றும், நாம் உணர்ச்சிவசப்படுதலின் பேரில் நம்பிக்கை கொண்டிருக்க கூடாது என்பதுமே ஆகும். நாம் வெளிப்பாடுகளின் பேரில் நம்பிக்கை கொண்டிருக்க கூடாது என்பதுமே ஆகும். நாம் இந்த காரியங்களின் பேரில் நம்பிக்கை கொண்டிருக்க கூடாது. நாம் கிறிஸ்துவுக்குள் மாத்திரமே நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். நாம் அங்கிருந்து வெளியே செல்வதும் விசுவாசத்தின் மூலமே ஆகும். எபேசியர்கள் எவ்வாறு உலக தோற்றத்திற்கு முன்னே தேவனுடைய சுவிகார புத்திரராகும்படி முன்குறிக்கப்பட்டிருந்தனர் என்பதை பவுலால் அவர்களுக்கு அங்கே போதிக்க முடிந்தது என்பதை நாம் கவனிக்கிறோம். இப்பொழுது அவனால் கொரிந்தியர்களோ அதை குறித்து ஒன்றுமே அறிந்திருக்கவில்லை. அவர்கள் வெறுமன அவர்கள் சிறு உள்ளுணர்வை அல்லது ஏதோ ஒன்றை, சிறு உணர்ச்சி வசப்படுதலை, இந்த அந்த மற்ற ஒன்று என்பதையே உடையவர்களாயிருந்தனர். அவர்கள் அதன் பேரிலேயே சார்ந்திருந்தனர். எனவே அவனால் ஆழமான காரியங்களை அவர்களுக்கு போதிக்க முடியவில்லை. ஆகையால் அது ஒரு மகத்தானது என்று நான் கருதுகிறேன். உங்களால் ஜனங்களுக்கு ஆழமான காரியங்களை போதிக்க முடியும் போது, பரிசுத்த ஆவியானவரது மகத்தான சத்தியங்களை பிணைத்து இணைக்க முடியும் போது, ஜனங்களுடைய இதயங்களுக்குள்ளாக அது நங்கூரமிடப்படும் போது, அப்பொழுதே அவர்கள் என் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்கின்றனர். உணர்ச்சி வசப்படுதல் அல்லது உணர்ச்சி வசப்படாமல் இருத்தல், தீர்க்க தரிசனம் அல்லது தீர்க்க தரிசனம் இல்லாமல் இருத்தல், மற்றும் அது என்னவா இருந்தாலும் சரி, இப்பொழுது நினைவிருக்கட்டும், தேவன் தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவோ மற்றும் அதை போன்ற காரியங்களின் மூலமாகவோ ஈடுபடுகிறது இல்லை என்று கூற நான் முயற்சித்துக் கொண்டிருக்கவில்லை. ஆனால் நாம் அதன் பேரில் நம்பிக்கை கொண்டிருப்பதில்லை. நீங்கள் பாருங்கள், நாம் அதை பார்க்கலாம் ஆழமான ஒன்றை பற்றிக் கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போகும் என்றார். இந்த எல்லா உணர்ச்சி வசப்படுதல்களையும் அந்த குருந்தியர் உடையவராயிருந்தனர். ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தனர் என்பதற்கு அவைகளில் ஒன்று கூட சாட்சியாயிருக்கவில்லை. அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தனர் என்பதற்கு அவைகளில் ஒன்று கூட சாட்சியாயிருக்கவில்லை. இல்லை, உங்களால் சத்தமிட முடிந்தாலும், உங்களால் அந்நிய பாஷைகளில் பேச முடிந்தாலும், உங்களால் அந்நிய பாஷைகளுக்கு வியாக்கியானம் பண்ண முடிந்தாலும், நீங்கள் ஞானத்தை உடையவர்களாக இருந்தாலும், நீங்கள் அறிவை உடையவர்களாக இருந்தாலும், அவைகளில் ஒன்று கூட நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை பொருட்படுத்துகிறதில்லை. நீங்கள் அவைகள் ஒவ்வொன்றையும் உடையவர்களாக இருந்தாலும் இழக்கப்படக்கூடும். பாருங்கள், பவுல் 1 Corinthians 13 நான் ஒன்றுமில்லை என்றான். ஆனால் நீங்கள் அன்புடையவர்களாக இருக்கும் போது அது நங்கூரமாய் உள்ளது. இக்காலையில் என்னுடைய மனைவி விழித்தெழுவதற்கு சுமார் ஒரு மணி நேரத்திற்கு முன்பே நான் விழித்தெழுந்து விட்டேன். அப்பொழுது தேவன் நம்முடைய சபையை அன்பின் படைப்புகளால் எப்படி சேர்த்து கட்டுகிறார் என்றும், அது எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் குறித்து ஒரு மகத்தான காரியம் ஒன்றை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். ஒரு மனிதன் மீண்டும் பிறக்காமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேற எந்த வழியும் கிடையாது. தேவனுக்கு சித்தமானால் வருகின்றதான இந்த வாரத்தில் அதன் பேரில் நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். அது என்னுடைய இதயத்தில் அப்படியே உருவாகி கொண்டிருக்கிறது. ஒரு கால் கர்த்தர் அதன் பேரில் ஒரு செய்தியை எனக்கு தரலாம். இப்பொழுது இந்த காலையில் இந்த செய்தி, இது என்னுடைய இதயத்தில் உண்டான போது இது ஓர் எச்சரிப்பின் செய்தியாக இருக்கிறது. அப்பொழுது பவுல் அந்த குழந்தையரை எச்சரித்துக் கொண்டிருந்தது போல ஒரு கால் நாமும் இந்த எச்சரிப்பை ஜனங்களிடம் கொண்டு சென்றால் நலமாக இருக்குமே என்று நான் எண்ணினேன். இந்த எச்சரிப்பை ஜனங்களிடையே கொண்டு செல்ல முடிந்தால் நலமாயிருக்கும். இப்பொழுது நாம் ஒரு எடுப்புதலை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் மற்றும் நாம் சோதிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு சோதனையின் நேரத்தில் இருக்கிறோம் என்பதையும் அறிந்துள்ளோம். இப்பொழுது பவுல் இவ்வாறு கூறியுள்ளார், இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். இப்பொழுது தேவன் இஸ்ரவேலரை வனாந்தரத்திலிருந்து அவரை சேவிக்கும்படி வனாந்தரத்துக்குள் கொண்டு வந்து அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு செல்லும்படிக்கு வெளியே கொண்டு வந்தார் என்பதை புரிந்து கொள்ளும்படி அவன் அவர்களுக்கு கூறிக்கொண்டிருந்தான். அவர்களோ, அதாவது அவன் அங்கே இதை ஒரு திருஷ்டாந்தமாக அமைத்து காண்பிக்கிறான். அதாவது நாம் எல்லா மூல காரியங்களுக்கும் எல்லா பிரமாண சடங்கு முறைகளுக்கும் மற்றும் கட்டளை முறைகளுக்குள்ளும் கொண்டுவரப்பட்டது போன்றே அவர்களும் கொண்டுவரப்பட்டிருந்தனர். நம்முடைய பாடத்தில் நாம் சற்று கீழ்நோக்கி சென்றால் அவர்களில் அநேகர் தவிர்க்கப்பட்டு போனார்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லா பிரமாண சடங்கு முறைகளையும் மற்றும் தேவன் செய்ய கட்டளையிட்டிருந்த ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய முடிந்த போதிலும் அவர்களுடைய இருதயமோ தேவனோடு சரியாய் இருக்கவில்லை. இப்பொழுது நம்மால் அதே காரியங்களை செய்ய முடிகிறது, நம்மால் ராபோஜனம் எடுக்க முடிகிறது, நாம் ஞானஸ்தானம் பண்ணப்பட முடியும், நம்மால் சபைக்கு வர முடியும், நம்முடைய பெயர்களை புத்தகங்களில் பதிவு செய்திருக்க முடியும், அல்லது நம்மால் இருக்க முடிந்த அளவு மரியாதையாயும் பயபக்தியாயும் இருக்க முடிந்தும் அதே சமயத்தில் இழக்கப்பட முடியும். அது ஒரு பயபக்திக்குரிய எச்சரிப்பாயிருக்கிறது. ஆவியானது பொழியப்படும் போது நம்மால் அப்படியே கலிகூற முடியும். ஒரு கூட்டத்தில் வார்த்தையானது பிரசங்கிக்கப்படும் போது நம்முடைய ஆத்மாக்கள் வார்த்தையினால் கலிகூர்ந்தும் நாம் இழக்கப்படக்கூடும். மழையானது நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் பொழிகிறது. கோதுமையை வளர செய்கிற அதே மழையே களையையும் வளர செய்கிறது. பாருங்கள், அது உற்பத்தி பொருளின் சுவாபமாயிருக்கிறது. நாம் என்னவாயிருக்கிறோம் என்பதை கூறுவது அதனுடைய சுவாபமாயிருக்கிறது. ஆகையால் அது நமக்குள் இருக்கிற சுவாபமாயிருக்கிறது. ஆகவே நாம் என்னவாயிருக்கிறோம் என்பதை கூறுகிறது. புரிகின்றதா? நாம் ஞாயிற்றுக்கிழமையில் எந்த ஒரு காரியத்தையும் நம்முடைய கரங்களை கொண்டு செய்யாத அளவிற்கு மிகவும் பக்தி உள்ளவர்களாய் இருக்கலாம். நாம் நம்முடைய ஆடைகளில் ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு தையலும் கூட போடாதவர்களாய் இருக்கலாம். நாம் ஞாயிற்றுக்கிழமையில் ஆகாரத்தை வாங்குவது நேர்மையாய் காணப்படவில்லை என்ற உணர்வையும் கூட கொண்டிருக்கலாம். நாம் மிகுந்த பக்தி உள்ளவர்களாயும் மிகுந்த கடமையுணர்வு பேணுகிறவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் நாம் தேவனுடைய ஆவியில் சரியாக மீண்டும் பிறக்கவில்லை என்றால் நாம் வீணாய் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் இப்பொழுது இது மிகவும் கண்டிப்பானதாய் உள்ளது. எனவே நாம் அதை உண்மையாகவே கண்டறியவும் சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் விரும்புகிறோம். ஏனென்றால் நாம் இதிலே இரண்டாம் தருணத்தை பெற்றுக் கொள்ளப் போவதில்லை என்பது நினைவிருக்கட்டும். இதுவே இதற்கான ஒரே தருணமாய் உள்ளது. ஆகையால் நீங்கள் உண்மையாகவே நிச்சயமுடையவர்களாய் இருப்பதே மேலானதாகும். இப்பொழுது கவனியுங்கள் சகோதரரே, நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. இப்பொழுது இந்த கொரிந்தியரை குறித்து நான் முதலிடத்தில் என்ன கூறினேன்? அவர்கள் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்படுதலின் பேரில் தங்களுடைய நித்திய நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்டிருந்தனர். பவுல் கூறினான், அங்கே நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கும் போது ஒருவன் இதையுடையவன், ஒருவன் அதையுடையவன், ஒன்று ஒன்று என்று கூறுகின்றனர் என்றார். இப்பொழுது கூறினதோ எல்லாமே அவை யாவுமே சரிதான். நாங்கள் அதற்கு எதிராக ஒன்றையும் கூறவில்லை. ஆனால் இன்னமும் நாங்கள் பேசிக் கொண்டிருப்பதோ அதை குறித்ததல்ல. புரிகின்றதா? இது அதுவல்ல. நான் முதலில் மனமாற்றமடைந்த போது எனக்கு நினைவிருக்கிறது, அப்பொழுது நான் ஆவியின் கிரிய நடப்பித்தலை காண துவங்கினேன். எப்படியோ யாரோ ஒருவர் அந்த உண்மையான அசலான பரிசுத்த ஆவி அப்பேற்பட்ட ஒரு வழியில் இருந்து போலியாக பாவனை செய்ய முடிந்ததை காண துவங்கினேன். ஏன்? அப்பொழுது அதில் எது தவறானது என்றும் எது சரியானது என்றும் கூற இயலாதாயிருந்தது. எனக்கு தெரிந்த ஒரு மனிதனை நான் ஒரு பகுத்தறிதலின் மூலம் கண்டேன். அந்த மனிதன் மற்றொரு மனிதனுடைய மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருந்ததை நான் கண்டேன். இதோ அவனும் அங்கு நின்று கொண்டு அந்நிய பாஷைகளை பேசிக் கொண்டு வியாக்கியானித்துக் கொண்டு மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டு செய்திகளையும் கொடுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அது நான் மற்றொரு மனிதனை ஒரு இடத்தில் சந்தித்து அங்கே ஒரு சில நிமிடங்கள் அவனோடு பேசினேன். அவன் ஒரு உண்மையான அசலான கிறிஸ்தவன். அப்பொழுது நானோ எப்படி அந்த ஆவியானது அங்கே நான் இருக்க முடியும் என்று எண்ணினேன். அப்பொழுதுதான் நான் அதை முதன்முறையாக பெந்தேகோஸ்தே சபையில் கண்டேன். அது இந்தியானாவில் உள்ள மிஷவாக்கா என்ற இடத்தில் இருந்தது. எனவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது நிச்சயமாகவே நான் முதலில் அங்கிருந்த ஒரு சில மணி நேரங்களில் நான் தூதர்கள் மத்தியில் இருந்ததாக எண்ணினேன். இந்த இரண்டு மனிதர்களில் ஒருவன் ஒரு செய்தியை அளிக்க மற்றொருவன் வியாக்கியானித்ததை கண்டேன். நான் அதற்கு முன்பு அதை போன்று அந்நிய பாஷைகளில் பேசுவதை கேட்டதே இல்லை. எனவே நான் அந்த ஆவிகளையும் அவைகள் எப்படி கிரியை செய்தன என்பதையும் கவனித்தேன். அப்பொழுது நான், ஓ என்னே, ஏன் மகத்தான 1000 வருட அரசாட்சி துவங்கியுள்ளது என்று எண்ணிக்கொண்டேன். அதன் பின்னர் வெளியில் அவர்களில் ஒருவரை சந்தித்து பேசும்படியான ஒரு தருணம் எனக்கு உண்டான போதோ, அப்பொழுது அவன் எதினால் உண்டானவன் என்றும் மற்றவன் அவ்வளவு பொல்லாங்கானனாய் இருந்தான் என்றும் கூற முடிந்தது. பின்னர் அந்த இரவு நான் அவர்களை மீண்டும் கவனித்தேன். அப்பொழுது நான், ஓ, நான் இங்கிருந்து வெளியே செல்ல வேண்டும், இது எப்படி என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று எண்ணினேன். அதன் பின்னர் நான் அந்த காரியங்கள் வேதாகமத்தில் இருந்ததை கண்டேன். ஆனால் இதோ ஒருவன் தேவனுடைய ஆவி உடையவனாயிராமல் அதை செய்து கொண்டிருந்தான், மற்றவனோ தேவனுடைய ஆவி உடையவனாய் இருந்து அதை செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது நான் முற்றிலும் குழப்பமடைந்திருந்தேன். பின்னர் அந்த முழு காரியமும் அப்படியே போகும்படி விட்டுவிட்டேன். வருடங்கள் கழித்து வெள்ளப்பெருக்கு முடிவுற்ற பிறகு நான் கிரீன்மில் என்ற இடத்திற்கு செல்கிற சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது திரு ஐஸ்லர் என்பவர், மாநில சட்ட மாமன்ற மேலவை உறுப்பினர், இங்கே சபைக்கு வருகிறவராய் இருந்து வந்தார். அப்பொழுது அவர் என்னை அந்த வீதியில் சந்தித்து தன்னுடைய கரங்களை அவர் என் மீது போட்டு, வில்லி, இப்பொழுது கிறிஸ்து உனக்கு என்னவாக பொருள்படுகிறார் என்று கேட்டார். அப்பொழுது என்னுடைய தகப்பனார் மரித்து போய்விட்டிருந்தார், என்னுடைய மனைவியும் மரித்து போய்விட்டிருந்தார், என்னுடைய குழந்தையும் மரித்து போயிருந்தது. அப்பொழுது நான், அதாவது எனவே அவர் என்னவாக பொருள்படுகிறார் என்று கேட்டார். அப்பொழுது நான், திரு ஐஸ்லர் அவர்களே, அவர் எனக்கு ஜீவனை பார்க்கிலும் மேலானவராக கருதப்படுகிறார் என்றேன். மேலும் நான், எனக்குள்ளாக ஏதோ ஒரு காரியம் சம்பவித்துள்ளது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் கிறிஸ்து என்னுடைய இதயத்திற்குள் வந்தார். அப்பொழுது எனக்கு அது என்னை பார்க்கிலும் மேலானதாக மாறிவிட்டதாக இருக்கிறது. அது அப்படியே ஏதோ ஒரு காரியம் சம்பவித்துள்ளதாய் உள்ளது. அது நான் பயபக்தியா இருந்தேன் என்ற காரணத்தினால் அல்ல, அது அதனால் அப்படி இருக்கவில்லை. அது கிருபையினூடாக எனக்காக தேவன் செய்த ஏதோ ஒரு காரியமாய் உள்ளது என்று கூறினேன். மேலும் தொடர்ந்து நான், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் மாறாமல் நம்பிக்கையா இருப்பேன். நான் பாதாளத்தில் இருந்தாலும் அங்கு அன்பு என்ற அப்படிப்பட்ட ஒன்று பாதாளத்தில் உண்டாயிருந்தால் நான் அப்பொழுதும் அவரை நேசிப்பேன். அவ்வளவுதான், அது இங்கே உள்ள ஏதோ ஒரு காரியமாய் உள்ளது. அவர் செம்மையாயிருக்கிறார். நான் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு தண்டனைக்கும் நான் தகுதி பெற்றவன். நீங்களும் அதே விதமாகவே இருக்கிறீர்கள். ஆனால் அந்த ரங்கூரம், அந்த ஏதோ ஒரு காரியம், தேவ அன்பின் அந்த ரங்கூரம், அது மானுட இதயத்திற்குள்ளாக பற்றி பிடித்திருக்குமே ஆனால் அப்பொழுது மற்ற காரியங்கள் யாவும் இரண்டாந்தரமானதாகவே ஆகிவிடுகின்றன என்றேன். நான் அங்கே ஒரு மரக்கட்டையின் மேல் அமர்ந்து ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய வேதாகமம் திறந்தது. நான் எபிரேயர் புத்தகம் 6 அதிகாரத்தில் வாசித்துக் கொண்டிருந்தேன். நான் அங்கே வாசித்துக் கொண்டிருந்தேன். அதாவது எப்படி எனில், ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரமையவே ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் மறுதளித்து போனவர்கள் மனம் திரும்புகிறதுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படி எனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் இடமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அது முடிவு என்பதாயிருந்தது. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதை குறித்து எண்ணத்தில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அது என்ன? நான் அதை மீண்டும் வாசித்து பார்த்தேன். அப்பொழுது ஒரு தரிசனம் உண்டானது. அப்பொழுது நான் உலகமானது எனக்கு முன்பாக நின்று சுழல்வதை கண்டேன். அது நடுவதற்கு ஆயத்தமாக உழப்பட்டிருந்ததை போன்றும் முழுமையாய் வயலில் பரம்படிக்கப்பட்டிருந்ததை போன்றும் இருந்தது. அப்பொழுது அங்கே வெண்மையான வஸ்திரம் தரித்த ஒரு மனிதன் புறப்பட்டு சென்று விதைகளை விதைத்தான். அவனுக்கு பின்னே பூமியின் வளைவில் மற்றொரு மனிதன் கருப்பான வஸ்திரம் தரித்து அவனுக்கு பின்னே விதைகளை விதைத்தான். முளை தேடுமின அந்த நல்ல மனிதன் விதைத்த விதைகளோ கோதுமைகளாய் இருந்தன. கருப்பு வஸ்திரம் தரித்த அந்த மோசமான மனிதன் விதைத்த விதைகளும் முளை தேடுமின. அவைகள் முளை தேடுமின போது அவைகள் களைகளாய் இருந்தன. ஓ, ஒன்று மற்றொன்றிற்கு முரண்பட்டதாக இருந்தது. அப்பொழுது அந்த தரிசனத்தில் ஒரு பெரிய வறட்சி உண்டானது. அந்த சிறு கோதுமை மணிகளோ தங்களுடைய தலைகளை தாழ்த்தின. அவைகள் நீரை உட்கொள்ள மிகவும் தாகமாயிருந்தன. தலைகளும் தங்களுடைய தலைகளை தாழ்த்தி கொண்டன. அவைகளும் நீரை உட்கொள்ள தாகமாயிருந்தன. அப்பொழுது ஒரு பெரிய மேகம் அவைகளின் மீது அங்கு வந்து மழையை பொழிந்தது. உடனே அந்த சிறு கோதுமை மணிகள் நிமிர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கூச்சலிட துவங்கின. அவைகள் அந்த தண்ணீரை பெற்றுக் கொள்ள அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தன. பின்னர் அந்த சிறு களைகளும் அவ்வாறே நிமிர்ந்து நின்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அதே தண்ணீருக்காக கூச்சலிட துவங்கின. அப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். புரிகின்றதா? அங்குதான் காரியம் உள்ளது. பரிசுத்த ஆவியானது விழும், ஆனாலும் அவர்களுடைய கனிகளினாலே அவர்கள் அறியப்படுகிறார்கள் என்று கர்த்தராகிய இயேசு கூறினார். புரிகின்றதா? பார்த்தீர்களா? ஆவியின் பிரதி செயலின் மூலமாக அல்ல. அவர்கள் வியாதியஸ்தரை சுகப்படுத்தினாலும், அல்லது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசினாலும், அல்லது அவர்கள் ஆவியில் பாடினாலும், அல்லது அவர்கள் எந்த விதமாய் அல்லது அந்த விதமாய் கலிகூர்ந்தாலும் சரி, அவைகளினால் அல்ல. அவர்கள் அவை எல்லாவற்றையும் செய்ய முடிந்தும் அதே சமயத்தில் இழக்கப்படக்கூடும். அதுவோ உங்களுடைய ஜீவியத்தில் உங்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு மீண்டும் பிறந்த அனுபவமாயிருக்கிறது. இப்பொழுது பவுல் அந்த கொரிந்தியர்களுக்கு இதை புரிய வைக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். எல்லோரும் சமுத்திரபடியாக நடந்து வந்தார்கள். மோசேக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் வனாந்தரத்துக்குள்ளாக சென்றனர். இயேசு பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அது நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்பதல்ல. உங்களால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடிந்து அதே சமயத்தில் இழக்கப்பட்டு போகவும் கூடும். நிச்சயமாகவே இது வெறுமனே சிறு பிள்ளைகளுக்கான பண்டம் அல்ல. இது முற்றிலுமானதாய் உள்ளது, இது ஆழமானதாய் உள்ளது. கிறிஸ்தவ மார்க்கம் என்பது வெறுமனே ஒரு சிறிய லேசான நம்ப முடியாத காரியமாய், அதாவது நல்லது நான் சபைக்கு செல்வேன், செல்ல வேண்டியது என்னுடைய கடமை என்பதை நான் அறிவேன் என்று கூறுவதை போன்றதல்ல. அதுவல்ல கிறிஸ்தவ மார்க்கம். சகோதரனே, கிறிஸ்தவ மார்க்கம் அதுவல்ல. அது தேவன் செய்திருக்கிற ஏதோ ஒரு காரியமாய் உள்ளது. தேவன் கிறிஸ்துவுக்குள் உங்களை தெரிந்து கொண்டு கிறிஸ்துவுக்கு உங்களை ஒரு அன்பின் வெகுமதியாக அளித்துள்ளார். அப்படியானால் தேவனுடைய அழைப்பு தெரிந்து கொள்ளுதலாயிற்று. அந்த மாதிரியான நபராக ஆகும் தருணம் நமக்கு உண்டாயிருக்குமேயானால் அப்பொழுது அற்பமான பழைய உலக காரியங்களுக்காக அதை புறக்கணிக்கலாமா? இப்பொழுது நாம் தொடர்ந்து வாசிக்கையில் கவனியுங்கள். எல்லோரும் ஒரே ஞான மன்னாவை புசித்தார்கள். நீங்கள் அதை கேட்டீர்களா? மூன்றாம் வசனம், எல்லோரும் ஒரே ஞான மன்னாவை புசித்தார்கள். அவர் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்? சபையின் பிரமாண சடங்கு முறைகள். ஜனங்கள் சபைக்கு வந்து அவர்கள் மனம் திரும்பி இருக்கின்றனர் என்றும், கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கின்றனர் என்றும், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தின் பேரில் எடுத்துள்ளோம் என்றும் கூறுகிறார்கள். பவுல் அவர்களும் கூட அதை வனாந்தரத்தில் செய்தனர் என்றான். அதைத்தான் கொரிந்தியர்களும் செய்திருந்தனர். அவர்கள் உள்ளே வந்தபோது கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். வெளிப்புறமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். பிழைப்பிற்காக அவரை ஏற்றுக்கொண்டிருந்தனர். அறிவு குகுந்த பிரகாரமாய் அவரை ஏற்றுக் கொண்டிருந்தனர். ஆனால் சகோதரனே, அது அறிவாற்றல்களை பார்க்கிலும் பெரிதான ஒன்றாய் உள்ளது. அது அதற்கும் அப்பால் செல்கிறது. அது ஒரு அசலான பிறப்பிடத்திற்கு செல்கிறது. வெறுமென ஒரு மனஞ்சார்ந்த கருத்து அல்ல, அல்லது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட கிரியை அல்ல. ஆனால் அது ஒரு பிறப்பாய், ஒரு அனுபவமாய், இருதயத்திற்குள் ஆழமாய் செல்லுகிற ஏதோ ஒரு காரியமாய், உள்ளந்திரியங்களில் மாற்றம் உண்டாக்குகிறதாய். அதாவது வேறு வார்த்தைகளில் கூறினால், நீங்கள் செய்திருக்க கூடாத காரியங்களை நீங்கள் செய்யும்படி செய்கிறது. அது நேசிக்க முடியாதவர்களை உங்களை நேசிக்கும்படி செய்கிறது. அது நீங்கள் செயல்படும்படி நினைத்திருந்ததை பார்க்கிலும் உங்களை வித்தியாசமாக செயல்பட செய்கிறது. நெருக்கடியான நிலைமைகள் எழும்பும் போது அது உங்களுடைய நங்கூரமாய் உள்ளது. அப்பொழுது நீங்கள் நான் அதை செய்வேனா என்று வியப்படைய வேண்டியதில்லை. ஓ இல்லை, அது நான் அதை செய்வேனா என்பதல்ல. அது ஏற்கனவே எனக்காக செய்யப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துதாமே எனக்குள்ளாக இருந்து அதை செய்திருக்கிறார். நான் அவருடைய நங்கூரத்தில் மட்டுமே அப்படி நம்பிக்கை கொண்டுள்ளேன். என்னே ஒரு அற்புதமான காரியம். கவனியுங்கள், அவர்கள் எல்லோருமே ராபோஜனம் எடுத்தனர். உள்ளே இருந்த அந்த வெளிச்சமோ அதுவோர் இயற்கையான நடைமுறையா இருந்தது என்பதை நாம் அறிவோம். ஏனென்றால் அது வானத்தில் இருந்து பெய்த சிறிய பனிக்கட்டியை போல இருந்தது. அவைகள் தேனோடு கலந்து சிறு மென்மையான அப்பத்துண்டுகளாய் இருந்தன. அது அந்த மென்மையான அப்பத்துண்டோ எளிதில் கரையக்கூடிய ஒரு சிறு துண்டாயும், தேநீருடன் உண்ணும் இனிப்பான ஒரு சிறு அப்ப வகை உள்ளதாயும், அந்த அப்பத்தின் மீது தேனை கொண்டதாயும் இருந்தது. அவர்கள் எல்லோருமே அதில் பங்கு பெறுகிறார்கள். ஒவ்வொருவரும் சிவந்த சமுத்திரத்தினூடாக கடந்து மேகத்தினூடாகவும் சமுத்திரத்தினூடாகவும் மோசேக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். மோசே தேவனுடைய ஊழியக்காரனாய் இருந்தபடியால் அவனுடைய போதனைகளை பின்பற்றினர். அவர்கள் எல்லோருமே அவனுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். நாம் இன்றைக்கு கிறிஸ்தவ சபையின் மகத்தான போதனையாளரான பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுகின்றது போல அவர்கள் எல்லோரும் அவரை பின்பற்றுவராயிருந்தனர். நாம் தண்ணீர் ஞானஸ்தானத்தினூடாக வழிநடத்தப்படுகிறோம். அவன் அவர்கள் எல்லோருமே ஒரே மன்னாவை புசித்தனர் என்றான். அது என்ன செய்தது? மோசேக்காகவும் காலேபுக்காகவும் யோசுவாவுக்காகவும் அந்த மன்னா விழுந்தது போன்று கோராவுக்காகவும் அவனுடைய கூட்டத்தாருக்காகவும் கூட விழுந்தது. அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் கலந்திருந்தனர். எல்லோருமே ஞானஸ்தானத்தில் பங்கு கொண்டவர்களாய் இருந்தனர். எல்லோருமே அங்கத்தினர்களின் எண்ணிக்கையில் பங்கு கொண்டிருந்தவர்களாய், எல்லோருமே அறிக்கையிடுவதில் பங்கு கொண்டவராய் இருந்தனர். இப்பொழுது எல்லோருமே ராபோஜனத்தில் பங்கு கொண்டவராய் இருந்தனர்.
You get it? Look at that solemn warning. And tabernacle folks, get that way down.
உங்களுக்கு அது புரிகின்றதா? அந்த பயபக்திக்குரிய எச்சரிப்பை நோக்கி பாருங்கள். கூடார அங்கத்தினர்களே, அதை ஆழமாக பதியும்படி புரிந்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய நித்திய பயண லக்கு என்பதையும், அதுவே அங்கே சரியாக தொங்குகிறது என்பது நினைவிருக்கட்டும். அதை ஒரு சிறு வெள்ளத்தை போன்றோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தை போன்றோ வெறுமன கடந்து செல்ல விட வேண்டாம். இது நாம் இதற்கு பின் ஜீவிப்போமா அல்லது இல்லையா என்பதை பொருட்படுத்துகின்ற ஒரு காரியமாய் உள்ளது. அவர்கள் எல்லோரும் சிவந்த சமுத்திரத்தினூடாக மோசேக்குள்ளாக அரசாணம் பண்ணப்பட்டிருந்தனர். அவர்கள் எல்லோரும் அதே ஆவியின் ரூபத்தை, மேகத்தை, அக்னி ஸ்தம்பத்தை பின்தொடர்ந்தனர். அவர்கள் எல்லோருமே ஒரே தூதனால் வழிநடத்தப்பட்டனர். அவர்கள் எல்லோருமே ஒரே மேய்ப்பினால் வெளியே கொண்டு வரப்பட்டனர். அவர்கள் எல்லோரும் சமுத்திரத்துக்குள்ளாக அரசாணம் பண்ணப்பட்டனர். அவர்கள் எல்லோருமே அந்த ஆவிக்குரிய மன்னாவை புசித்தனர். அந்த மன்னா கிறிஸ்துவாய் இருந்தது. கிறிஸ்து இறங்கி வந்தார். அதாவது இங்கே ஜனங்கள் தங்களுடைய பயணத்தில் அடியாதபடி ஆதரித்து காப்பாற்ற மன்னா ஒவ்வொரு இரவும் வானத்தில் இருந்து வந்தது. கிறிஸ்து வானத்தில் இருந்து வந்து தம்முடைய ஜீவனை, அதாவது அவர் மேல் விசுவாசம் உள்ளவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தந்தருளினார். கிறிஸ்து இறங்கி வந்து மாறாத அதே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை புசிக்கும்படிக்கு நம்முடைய மன்னாவானார். ஆகையால் பரிசுத்த ஆவியானது ஜனங்கள் மத்தியில் சரியாக விழக்கூடும். அப்பொழுது கிறிஸ்தவனும் வெதுவெதுப்பானவனும் இருவரும் மற்றும் அரைவழி கொண்ட விசுவாசிகளும் எல்லைக்கோடு விசுவாசிகளும் எல்லோருமே ஒன்றையே புசிப்பார்கள். ஆனால் அதே சமயத்தில் இது அதனை பொருட்படுத்தவில்லை. என்னிடத்தில் உள்ள வார்த்தைகளை கொண்டு இங்குள்ள ஒவ்வொரு நபருடைய இருதயத்திலும் அதை ஆழமாய் பதிவு செய்ய முடிந்தால் நலமாய் இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். இது என்ன ஒரு அழகான காரியமாய் இருக்கிறது என்று பாருங்கள். இது அதனோடு விளையாடும்படியான ஏதோ ஒரு காரியம் அல்ல. இது வெறுமன சபைக்கு செல்வதல்ல. இப்பொழுது கவனியுங்கள், அவர்கள் எல்லோரும் ஒரே ஆவிக்குரிய மன்னாவை புசித்தனர். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். ஆவிக்குரிய மன்னாவாயிற்று. ஓ, நீங்களோ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் அறிவேன், அல்லேலூயா, நான் ஆவியில் சத்தமிட்டிருக்கிறேன், நான் இதை உணர்கிறேன் என்று கூறலாம். அதற்கு இதனோடு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. நாம் நம்முடைய நித்திய பயண இலக்கை எப்படி ஒரு உணர்ச்சி வசப்படுதலின் அடிப்படையில் கொண்டிருக்க முடியும் என்பது உங்களுக்கு புரிகிறதா? நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாளில் எப்படியாய் ஜனங்கள் தங்களுடைய பயண இலக்கை வெறுமன ஒரு உணர்ச்சி வசப்படுதலின் பேரில் அடிப்படையாக கொண்டிருக்கிறார் என்பதை உங்களால் காண முடிகிறதா? ஓ, நீங்களோ நான் அதை பெற்றுக் கொண்டேன் என்பதை நான் அறிவேன், ஏனென்றால் என் மூலமாக செல்லும் வல்லமையை நான் உணர்ந்தேன், நான் இதை செய்தேன் என்று கூறலாம். அது முற்றிலும் சரியாக காணப்படலாம். ஆயினும் அப்படி இருந்தும் நீங்கள் இழக்கப்படுவீர்கள். ஓ, நமக்கு இன்னும் சற்று நேரம் இருந்தால் நலமாயிருக்கும். நாம் அப்படியே ஒரு நிமிடம் இங்கே 1 கொரிந்தியர் 13 திரும்பி சரியாக இங்கே அதை குறித்து பவுல் என்ன கூற வேண்டியவனாக இருக்கிறார் என்பதை கவனிப்போமாக. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு என கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன்.
Though I have the gift of prophecy and understand all the mysteries and know all the
நாம் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு என கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. உணர்ச்சி வசப்படுதலின் பேரில் தங்களுடைய நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்டிருந்த இந்த உணர்ச்சி வசப்படுதலான சபைக்குள்ளாக அந்த கண்டிப்பான பண்டைய அப்போஸ்தலன் அதை ஆழமாய் பதிய வைப்பதை கவனியுங்கள். இப்பொழுது இது ஞாயிறு வேதப்பாட பள்ளியாய் உள்ளது. இது ஒரு திருத்துதலை கொண்ட ஒரு ஸ்தலமாய் உள்ளது. இது போதித்தலை கொண்ட ஒரு ஸ்தலமாய் உள்ளது. பிரசங்க பீடத்தில் நின்று தவறாக வழிநடத்தும் மனிதனுக்கு ஐயோ. சகோதரனே, இது நாம் வேத வாக்கியத்தை வேத வாக்கியத்தோடு ஒப்பிட்டு பார்த்துக் கொண்டிருக்கிற நேரமாய் உள்ளது. அது உண்மை. எனக்குண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு என கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. பாருங்கள், உங்களுடைய எல்லா நல்ல கிரியைகளும் உங்களுடைய எல்லா நல்ல செய்கைகளும் நீங்கள் கொண்டுள்ள எல்லா ஆவிக்குரிய காரியங்களும் நீங்கள் கொண்டுள்ள எல்லா வரங்களும் நீங்கள் கொண்டுள்ள எல்லா உணர்ச்சி வசப்படுதல்களும் நீங்கள் கொண்டுள்ள எல்லா சந்தோஷமும் உங்களுக்கு உண்டாயிருக்கிற எல்லா சமாதானமும் அதனோடு துவங்கும்படி எவ்வித சம்பந்தமும் ஒருபோதும் கொண்டிருக்கவே இல்லை. அப்படியே ஒரு நிமிடம் அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு அந்த சபைகளை குறித்து, நம்முடைய பெரிய சபைகளை குறித்து, பிரஸ்பிடேரியன், மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட் மற்றும் உள்ள ஸ்தாபனங்களை குறித்தும் சிந்தித்து பாருங்கள். அவர்கள் நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறும் காரணத்தினால் உள்ளே வந்து தங்களுடைய பெயரை புத்தகத்தில் பதிவு செய்து கொண்டால் அதுவே இதனை தீர்க்கிறது என்று அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். அவைகள் எவ்வளவோ தூரமாக இருக்கின்றனவே. நம்முடைய பெந்தேகோஸ்த ஜனங்கள் பாருங்கள், அவர்கள் ஒரு சிறு உணர்ச்சி வசப்படுதலை பெற்றுவிட்டனர் என்ற காரணத்தால், அவர்கள் நன்மையாகவே உணர்ந்த காரணத்தால், அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசினர் என்ற காரணத்தால், தங்களுடைய கரத்தில் ரத்தத்தையும் தங்களுடைய முகத்தின் மேல் கொஞ்சம் எண்ணெய் வடியும் காரணத்தால் அல்லது அதை போன்ற ஏதோ ஒரு காரியத்தால் நாங்கள் அதை பெற்றுக் கொண்டோம் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். ஓ, அதுவோ உண்மைக்கு கோடிக்கணக்கான மைல்கள் தூரத்தில் உள்ளது. நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? பாருங்கள், எப்படியாய் பிசாசு இப்பிரபஞ்சத்தின் தேவனாயிருக்கிறபடியால் அவர்களுடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான். அவர்களும் அதை போன்ற ஜீவியத்தின் பேரிலேயே அப்படியே தொடர்ந்து செல்கிறார்கள். கவனியுங்கள். எனக்குண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அந்த எல்லா வரங்களையும், அந்த எல்லா நல்ல காரியங்களையும் நோக்கி பாருங்கள். நான் அன்னதானம் பண்ணுகிறேன், நான் கிட்டத்தட்ட ஒரு நல்ல இருதயத்தை எனக்குள் கொண்டவனாயிருக்கிறேன், நான் இதை செய்கிறேன், நான் அதை செய்கிறேன், நான் சபைக்கு செல்கிறேன், நான் அந்நிய பாஷைகளில் பேசுகிறேன், நான் தீர்க்க தரிசனம் முறைக்கிறேன், நான் வியாதியஸ்தரை சுகமாக்குகிறேன், நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன், நான் இந்த காரியங்களை செய்கிறேன். பவுலோ அப்படி இருந்தாலும் நான் ஒன்றுமில்லை என்றான். அந்த எல்லா காரியங்களுமே மாம்ச பிரகாரமான பாவனையாக செய்து காட்டக்கூடும். இப்பொழுது அது என்ன கூறுகிறது? அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது. சற்று சிந்தித்து பாருங்கள். சினமடையாது, தீங்கு நினையாது. அன்பு, அன்பு, அன்பு என்றால் என்ன? அது தேவனாயிருக்கிறது. எப்படி தேவன் உங்களிடம் வருகிறார்? ஒரு பிறப்பின் மூலமே. புரிகின்றதா? இப்பொழுது அவர்கள் எல்லோரும் மோசைக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். அவர்கள் எல்லோரும் ராபோஜனத்தில் பங்கு கொண்டு புசித்தனர். அவர்கள் எல்லோரும் தேவனிடத்திலிருந்து வந்த ஒரே ஆவிக்குரிய மன்னாவை உடையவர்களாக இருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரே காரியத்தையே புசித்தனர். இன்றைக்கு நாம் சுற்றி நின்று வார்த்தையை கேட்டு அதன் பேரில் கலிகூர்ந்து அந்த மன்னாவை எடுத்து புசித்து, ஓ அல்லேலூயா, அது நன்றாய் உள்ளது, நான் அதை பாராட்டுகிறேன், ஆம், நான் சபையில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டேன், நான் ஏற்றுக்கொண்டதை வெளிப்படையாக அறிவிப்பு செய்கிறேன், நான் என்னுடைய பெயரை புத்தகத்தில் பதிவு செய்துள்ளேன், நான் ஓர் உரிமை ஆவண பத்திரத்தில் கையொப்பமிடுகிற ஒரு அங்கத்தினனாய் இருக்கிறேன் என்று கூறுகிறோம். ஆயினும் தேவன் செய்துள்ள ஏதோ காரியம் அங்கில்லை என்றால் அவை யாவும் முற்றிலும் வீணானதாய் உள்ளது. அவ்வாறு இருந்தால் அவைகள் நீங்கள் செய்த காரியங்களாய் உள்ளன, அது உங்களுடைய விசுவாசம் தோற்றுவித்த காரியங்களாய் இருக்கின்றன. ஆனால் தேவன் புதிய பிறப்பிற்கு உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்திருந்தால் ஒழிய, இப்பொழுது அப்படியே ஒரு நிமிடம், இப்பொழுது நான்காவது வசனம், எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில், அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அவர்கள் எல்லோரும் அந்த ஊற்றிலிருந்தே குடித்தனர். அவர்கள் களி கூர்ந்தனர். அது எதை பொருட்படுத்துகிறது? கோதுமையும் களையும் அந்த ஆவிக்குரிய தண்ணீரை பெற இரண்டுமே களி கூர்ந்தன. நாங்கள் சபைக்கு செல்கிறோம், நாங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து எங்களுடைய கரங்களை தட்டுகிறோம், நாங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து ஆரவாரம் இடுகிறோம், நாங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து தரையில் மேலும் கீழும் குதிக்கிறோம், நாங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம், நாங்கள் மற்றவர்களைப் போல அந்நிய பாஷைகளில் பேசுகிறோம், நாங்கள் மற்றவர்களைப் போல யாஜகத்திற்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுது நாம் சற்று இன்னும் கூடுதலாக மேற்கொண்டு பார்க்கும்படி செல்கையில் கவனியுங்கள். இப்பொழுது ஓ, அந்த கண்மலை கிறிஸ்துவாய் இருந்தது என்பதன் பேரில் ஒரு நிமிடம் நிறுத்த விரும்புகிறேன். அந்த கண்மலை கிறிஸ்துவாய் இருந்தது. இன்றைக்கு அது ஆவிக்குரிய ரூபத்தில் உள்ளது போன்றே அது அங்கே வெளிப்படையான பொருள் சார்ந்த ரூபத்தில் இருந்தது. மன்னா, போஜனம், பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தையாயிருக்கிறது. கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறார். நாம் வார்த்தையை புசிக்கிறோம். புரிகின்றதா? நாம் இந்த காலையில் இந்த செய்தியில் அமர்ந்துள்ளது போன்றே அமர்ந்து நாம் செவி கொடுக்கிறோம். நம்முடைய ஆத்மாக்களோ அந்த வார்த்தையை பற்றிக் கொள்கின்றன. நாம் வார்த்தையினால் ஜீவிக்கிறோம். அவர்கள் எல்லோரும் ஒரே ஞானமன்னாவை புசித்தனர். அவர்கள் எல்லோரும் குடித்தனர். எல்லோருமே ஒரே ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தனர். அந்த கண்மலை கிறிஸ்துவே என்றான். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது அவன் என்ன செய்ய போகிறான்? அதை இங்கே ஒரு முடிவிற்கு கொண்டு வந்து நிறுத்துகிறான். அவன், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். நான் உங்கள் மத்தியில் வரும்போது ஒருவன் ஒரு சங்கீதத்தை உடையவனாயிருக்கிறான், ஒருவன் ஒரு அந்நிய பாஷை உடையவனாயிருக்கிறான், ஒருவன் இந்த ஒன்றை உடையவனாயிருக்கிறான், ஒருவன் அந்த ஒன்றை உடையவனாயிருக்கிறான், ஒருவன் ஒரு தீர்க்க தரிசனத்தை உடையவனாயிருக்கிறான், ஒருவன் ஒரு வெளிப்பாட்டை உடையவனாயிருக்கிறான், ஒருவன் இதை செய்து கொண்டிருக்கிறான், ஒருவன் அதை செய்து கொண்டிருக்கிறான் என்று அந்த குருந்தியர்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறான். ஜாக்கிரதையாயிருங்கள். அதன் பேரில் உங்களுடைய விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டிருக்காதீர்கள். அந்த காரியங்கள் யாவும் சரியாக இருக்கின்றன. அவைகள் சபையில் தங்களுடைய ஸ்தானங்களை பெற்றுள்ளன. ஆனால் அதன் பேரில் ஒருபோதும் உங்களுடைய ரட்சிப்பை அடிப்படையாக கொள்ள வேண்டாம். உங்களுடைய ஜீவியமானது தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்திசைந்து போகவில்லை என்றால் அப்பொழுது இது தேவனோடு சரிபடுத்திக் கொள்வதற்கான நேரமாய் உள்ளது.
Now,
இப்பொழுது கவனியுங்கள், இந்த கண்மலை, இந்த கண்மலை வனாந்தரத்தில் இருந்த கண்மலையாய் இருந்தது. நீங்கள் இதை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தேவன் மோசேயை அழைத்த போது பார்வோனின் நுகத்தின் கீழ் இருந்த இஸ்ரவேல் புத்திரரை விடுவிக்க எகிப்திற்கு அவனை அனுப்பினார். அப்பொழுது அவர், உன் கையில் இருக்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவனோ, அது ஒரு கோல் என்றான். அவன் அந்த கோலை எடுத்து அதை தரையில் போட்ட போது அது ஒரு சர்ப்பமாயிற்று. அப்பொழுது அவன் மோசே அதற்கு விலையோடினான். அதன் பின்னர் அவன் அதை மீண்டும் மேலே எடுத்த போது அது அவனுடைய கையில் கோலாயிற்று. அந்த கோல் அவன் எகிப்திற்குள் சென்ற போது அவன் அதை எகிப்தின் மீது நீட்டினான். அப்பொழுது வண்டிகள் உண்டானது. அவன் அதை நீட்டினான், அப்பொழுது வாதைகள் விழுந்தன. அது தேவனுடைய நியாயத்தீர்ப்பாய் இருந்தது. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு நீட்டுகின்ற கோலில் இருந்தது. அதன் பின்னர் கவனியுங்கள், அந்த கோல் உண்மையாகவே கையாளப்படுவதற்கு முன்னர் மோசே தன்னுடைய கரத்தை தன்னுடைய மடியில் போட்டான். அப்பொழுது குஷ்டரோகம் பீடித்திருந்ததாகவே மாறினது. அது ஒவ்வொரு மனிதனும் துவக்கத்தில் சுவாபத்தின் மூலம் ஒரு பாவியாய் இருப்பது போன்றே உள்ளது. அதற்கு வேறு வழியே கிடையாது. நீங்கள் பாவத்தில் பிறந்து அக்கிரமத்தில் உருவாகி பொய்களை பேசுகிறவர்களாய் உலகத்திற்கு வந்தீர்கள். நீங்கள் உங்களுடைய தாயாருடைய சபையின் பீடத்தின் மேல் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கலாம். நீங்கள் தெளிக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் எதுவாக அதுவாக இருந்திருக்கலாம். ஆனாலும் நீங்கள் துவக்கத்திலேயே ஒரு பாவியாய் இருக்கிறீர்கள். அதன் பின்னர் மற்றொரு காரியம் உண்டு. தேவன் உன்னுடைய கையை திரும்பவும் உன்னுடைய மடியிலே போடு என்றார். அவன் மீண்டும் தன்னுடைய கரத்தை தேவனுடைய கட்டளையின்படி அவனுடைய மார்பின் மேல் போட்டார். அங்கிருந்துதான் நாம் கொண்டு வரப்பட்டோம். முதலில் அவனுடைய கரம் குஷ்டரோகமாயிருந்தது. நீங்கள் முதலில் தேவனால் ஒரு பாவியாக கொண்டு வரப்பட்டீர்கள். விருப்பத்தின் மூலமாய் அல்ல, ஆனால் சுவாபத்தின் மூலமே. அதன் பின்னர் நீங்கள் மீண்டும் திரும்பி செல்கிறீர்கள். அவன் வெளியே எடுத்த போது அந்த கரம் சுத்தமாயும் பரிபூர்ணமாயும் இருந்தது. நியாயத்தீர்ப்பின் கோலை அசைத்து ஆட்டிக்காட்டும் முன்னர் அது ஒரு சுத்தமான கரமாய் இருக்க வேண்டியதாக இருந்தது என்பதையே இந்த கரம் காண்பிக்கிறது. நான் இந்த காலையில் இங்கு வருவதற்கு சற்று முன்னர் என்னுடைய வானொலியை கேட்கும்படி திருப்பின போது உண்மையாகவே என்னுடைய ரத்தத்தை உரைய செய்யும் ஒரு காரியத்தை கேட்டேன். எந்த விதமான அலட்சியப்படுத்துதலும் இல்லை. அந்த நபருக்கு உறவினர் எவரேனும் இருந்தால் உங்களை புண்படுத்த வேண்டும் என்று நான் கருதவில்லை. ஆனால் இதுவோ சமயமாய் உள்ளது. நேர்மையாய் இருக்கும்படி உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லை என்றும் கூறி எப்பொழுதும் குறைவற்ற கிறிஸ்தவனாய் இருக்கும்படி தேவனே எனக்கு உதவி செய்யும். யாரோ ஒருவர் எனக்கு என்னுடைய உடன்படிக்கை உண்டு என்று ஒரு வேத பகுதியை வாசித்து, அதாவது பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற முதலாம் சங்கீதத்தில் இருந்து பிரசங்கித்தார். அது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? சுழன்று உருண்டு நடனமாடும் அந்த நபரான அந்த ஜிம்மி ஆஸ்பான் வானொலியில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். ஓ சகோதரனே, எப்போதாவது அவமானம் என்ற ஒன்று இருந்திருக்குமானால் அது இதுவேயாகும். அதை போன்ற ஒரு நபருக்கு ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக செல்ல வேண்டிய வேலையே கிடையாது. நீங்கள் இந்த நபரை பள்ளத்தாக்குகளில் வாழ்ந்த பழங்காலத்தவரை போன்ற அரைகுறை ஆடையோடு நடனம் புரிய கொண்டு சென்று முழு இரவும் பண்டைய மாதிரியான நடனம் ஆடிவிட்டு அந்த பண்டைய மாதிரியான நடன நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கையில் மற்றவர் தங்களுடைய கரங்களை தட்டி ஆர்ப்பரிக்க செய்கின்றீர்கள். அடுத்த நாள் காலையிலோ அவன் தன்னுடைய குரலை மாற்றிக்கொண்டு ஒரு கிறிஸ்தவனை போல பேசுகிறான். ஏன்? அது தேவனுடைய பார்வையில் இழிவானதாயும் அசுத்தமானதாயும் இருக்கிறது. இந்த நியாயத்தீர்ப்பின் கோலை அசைவாட்டும் கரமானது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலும் வல்லமையினாலும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்படி இல்லாதவனுக்கு தேவனுடைய வார்த்தையை கையாள எவ்விதமான உறவும் கிடையாது. ஏராளமான பிரசங்கிமார்களும் கூட இந்த எல்விஸ் பிரஸ்லியை நீதிமானாக்க முயற்சிக்கின்றனர். அவன் இந்த உலகத்தில் ஒரு நவநாகரிக யூதாஸ் காரியத்தை அல்லாமல் வேறொன்றுமில்லை. யூதாஸ் காரியோத்து 30 வெள்ளிக்காசுகளை பெற்றுக் கொண்டான். எல்விஸ் பிரஸ்லியோ லட்சக்கணக்கான டாலர்களையும் எளிதில் விரைவாக செல்லக்கூடிய காடிலா கார்களையும் பெற்றுக் கொண்டான். ஆனால் அவன் விற்று போட்டான். அவன் ஒரு பெந்தேகோஸ்தே விசுவாசியாயிருந்து தன்னுடைய பிறப்புரிமைகளை சுழன்று உருண்டாடும் நடன இசைக்காக பிசாசினால் ஏவப்பட்டு விற்று போட்டு விட்டான். நான் அதன் பேரிலான வெளிப்படையான உண்மைகளை கூற பயப்படுவதில்லை. இல்லை ஐயா, ஒரு நவநாகரிக யூதாஸ் காரியோத். ஆகையால் ஊழியக்காரர்களும் கூட அந்த விதமான ஒரு காரியத்தை ஆதரித்து வளர்த்து உருவாக்க முயற்சிக்கிறார்கள். எல்விஸ் பிரஸ்லியோ, ஆம், என்னுடைய எல்லா வெற்றிக்காகவும் நான் தேவனையே நம்புகிறேன் என்கிறான். எப்படி ஒரு ஜீவனுள்ள பரிசுத்தமான தேவன் இழிவாய் ஒரு பிசாசாய் பேய்த்தனமாக்கப்பட்டுள்ள ஒரு காரியத்திற்கு வெற்றியை அளிப்பார்? லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை தன்னுடைய பழைய மற்றகமான அசுத்தமான சுழன்று உருண்டாடும் நடன இசை காரியத்தினால் நரகத்திற்கு அனுப்பியிருக்கிற எல்விஸ் பிரஸ்லியை போன்ற ஒரு நபரே இந்த தேசம் எப்போதும் கண்டிருக்கிற முற்றிலுமான மிகப்பெரிய இடர்களில் ஒன்றாய் இருந்து வருகிறது. நிச்சயமாகவே அதற்கு என்னிடத்தில் எந்த மன்னிப்பும் கிடையவே கிடையாது. உங்களால் என்னை தேவனுடைய தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்க முடியுமானால் அப்பொழுது மாம்ச உருவில் குடிகொண்டுள்ள ஒரு பிசாசாய் உள்ளது என்பது நினைவில் இருக்கட்டும். முற்றிலுமாக ஜிம்மி ஆஸ்பான் மற்றும் அதை போன்றவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையோடு எவ்வித தொடர்பும் கிடையாது. எந்த மனிதனுமே தேவனுடைய நாமத்தை வீணாக எடுத்துக்கொண்டு களியாட்டங்களிலும் சுழன்று உருண்டு ஆடும் நடன இசைகளிலும் அதை போன்ற இழிவான காரியங்களிலும் பங்கு கொண்டு பின்னர் எந்த ஒரு பிரசங்க பீடத்துக்கும் வந்து தேவனுடைய வார்த்தை எடுத்துரைக்க ஒருபோதும் முயற்சிக்கவே கூடாது. இன்றைக்கு அநேக சபைகளில் உள்ள காரியம் அதுவே ஆகும். நீங்கள் இங்குள்ள இந்த ஸ்தலங்களில் இருந்து பண்டைய பூகி பூகி என்ற இசையை பயின்று பாடுபவர்களில் சிலரையே உடையவர்களாக இருக்கிறீர்கள். ஓர் இரவு வெளியே நடன கழிப்பிலும் இங்குள்ள இந்த எல்லா ஆடி பாடி உருளும் நடனங்களை ஆடும் ஒரு பெண் அவள் பீடத்தண்டை வர அடுத்த நாள் நீங்களோ அவளை ஒரு விசேஷித்த பாடலை பாட அனுமதிக்கிறீர்கள். உங்களில் சிலர் ஒரு இரவு நேர களியாட்ட விருந்து சங்கத்தில் அந்த இடங்களில் யாழ் வகையான ஆறு நரம்புகளை கொண்ட சிறுவினையை வாசிப்பவர்களை கொண்டு வந்து இரண்டே வாரங்களில் பிரசங்க பீடத்தில் அவர்களை பிரசங்கிக்க வைக்கிறீர்கள். சகோதரனே, அவன் இங்கே ஒருபோதும் அதை செய்யவே கூடாது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உண்மையாகவே செய்யக்கூடாது. அவன் தன்னை ஒரு தேவனுடைய மனிதனாக நிரூபிக்கும்படி ஆய்ந்து படித்து கண்டறியப்பட வேண்டும். இங்கே ஓர் இரவில் இந்த விதமாக குதிப்பதில் நாங்கள் நம்பிக்கை கொள்வதில்லை. இன்றைக்கு சபையானது பெற்றுள்ள நிலைமையே அதுவாகத்தான் உள்ளது. நமக்கு தேவை சத்தியமே. இந்த வார்த்தையே சத்தியமாய் இருக்கிறது, அது உண்மை. இந்த நியாய தீர்ப்பின் கோலை அசைவாட்டுகிற கரமானது ஒரு சுத்தமான கரமாய் இருக்க வேண்டும். முற்றிலுமாக மோசேயினுடைய அந்த நியாய தீர்ப்பின் கரமானது சுத்திகரிக்கப்பட்டு அதன் பின்னரே அந்த கோலானது அதில் வைக்கப்பட்டது. அப்பொழுது அந்த கோல் சென்று இஸ்ரவேலரின் மேல் நியாய தீர்ப்புகளை கொண்டு வந்தது. அதன் பின்னர் வனாந்திரத்தில் அது அழகான மாதிரியாயுள்ளது. நான் முடித்துவிட வேண்டும். இந்த அழகான மாதிரி அந்த கண்மலை அங்கிருந்த போதோ அந்த கண்மலை கிறிஸ்துவாய் இருந்தது. அழிந்து போகும் ஜனங்களோ தண்ணீருக்காக மறித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் அதற்கு பாத்திரவான்களாக இருந்தனர். அவர்கள் முறுமுறுத்திருந்த காரணத்தால் மறிக்க பாத்திரவான்களாக இருந்தனர். அவர்கள் முறையிட்டிருந்தனர். அவர்கள் துவக்கத்திலேயே விசுவாசிகளாக இல்லாதிருந்தனர். அவர்கள் ஒன்றுமற்ற அறிவாற்றலை கொண்ட விசுவாசிகளாக இருந்தனர். இயற்கைக்கு மேம்பட்ட காரியம் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் பல ஜாதியான ஜனங்களும் கூட சென்றிருந்தனர். அவர்கள் தங்களுடைய இதயங்களில் மனமாற்றம் அடையாமல் இருந்தனர். அந்த கூட்டத்தில் மூன்று பேர்கள் மாத்திரமே இருந்தனர். அதாவது நாம் அறிந்துள்ளவரை மோசே, ஆரோன், காலேப், மீரியாம். மோசே இந்த கருப்பு நிற பெண்ணை மணந்திருந்த காரணத்தால் மீரியாம் நகைத்த போது அவளும் கூட தன்னுடைய நம்பிக்கை துரோகத்தை காண்பித்து விட்டாள். அப்பொழுது அவள், மனம் புரிந்து கொள்வதற்கு மற்ற பெண்களே அங்கு இருக்கவில்லையா? அவன் இதை செய்து முடித்து விட்டானே என்றாள். அவ்வாறு கூறுவதனால் தேவன் பிரியங்கொண்டிராமல் அவளை குஷ்டரோகத்தினால் அடித்தார். அப்பொழுது அவனுடைய சொந்த சகோதரனும் கூட சத்தமிட்டு கதறி, உம்முடைய சகோதரியை அந்த நிலைமையில் மறிக்க விடுவீரோ என்று கேட்டார். அப்பொழுது தேவன் மோசையிடத்தில் தனக்கு முன்பாக வரும்படி கூறினார். அப்பொழுது அவன் போய் மீரியாமிற்காக பரிந்து பேசினான். அதற்கு பின்னர் அவளோ நீண்ட காலம் ஜீவிக்கவில்லை. இல்லை சகோதரனே, தேவன் செய்கிறது பரிபூர்ணமாயிருக்கிறது. எனவே நமக்கு நம்முடைய சிந்தனைகளை கொண்டு அதனோடு எந்த காரியத்தையும் சேர்க்க எவ்வித வேலையுமே கிடையாது. அது இருக்கிற விதமாக அப்படியே அதை விட்டுவிடுங்கள். தேவன் அதை செய்தார், தேவன் அதை கூறினார், அது இதனை தீர்க்கிறது. அப்படியே அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது எப்படி என்று எனக்கு தெரியாது. என்னால் அதை விவரித்துக் கூற முடிந்தால் அப்பொழுது நான் தேவனோடு சமமாயிருப்பேன். என்னால் அதை விவரித்துக் கூற முடியாது. எனவே நான் அதை அப்படியே விசுவாசிக்கிறேன். அவ்வளவுதான் நான் செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். எவருமே அதை விளக்கி கூறும்படி கேட்டுக்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் அது நம்முடைய அறிவுணர்வுக்கு அப்பாற்பட்டதாய் உள்ளது. அது நம்முடைய அறிவுத்திறனுக்கு அப்பாற்பட்டதாய் உள்ளது. அது தேவன் அதை செய்கிறதா இருக்கிறது. அதனால் அது விவரிக்கப்பட முடியாது. நான் அதை விசுவாசத்தினால் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். நானோ அது என்னுடைய தனிப்பட்ட சொத்து. நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று கூறுகிறேன். எனவே என்னால் அதை விவரித்துக் கூற முடியாது. இந்த கண்மலை எப்படியா எங்கே கிடந்தது? தேவன் ஒரு கண்மலை உடையவராய் இருந்தார். அது முழுவதும் தண்ணீரை சேமித்து வைத்ததாய் இருந்தது. அது வெறுமன ஒரு சிறு கண்மலையாய், ஒருவேளை அந்த மேஜையை விட பெரிதாகிராமல் இருந்திருக்கலாம். ஆனால் மோசே இந்த கண்மலையை அடித்த போது அதிலிருந்த போதுமான தண்ணீர் புறப்பட்டு வந்து 20 லட்சம் பேர்களுக்கு தண்ணீர் அளித்தது. அது மாத்திரமல்ல, அவர்களோடு இருந்த அத்தனை கால்நடைகளுக்கும் ஆடுகளுக்கும் மற்றவற்றிற்கும் தண்ணீரை அளித்தது. ஓ, இந்த ஓவியர்கள் வரைந்துள்ள புகைப்படங்கள் சிலவற்றை நான் காணும் போது அதில் ஒரு சிறு துளி தண்ணீர் ஒரு கண்மலையிலிருந்து விழுவதைப் போலவும் ஒரு சிறு குழந்தை அங்கே ஒரு சிறு வாளியை தன்னுடைய கரத்தில் பிடித்துக் கொண்டு நிற்பதைப் போலவும் உள்ளனவே. ஓ, அது ஒருபோதும் அந்த விதமாக வரவே இல்லை. அது ஏராளமாய் பொங்கி பீரிட்டு கொப்பளித்து வருவதைப் போல் வந்தது. அது 20 லட்சம் பேர்களுக்கு மட்டுமின்றி அவர்களுடைய ஒட்டகங்கள் மற்றும் அவர்களுடைய எல்லா மிருக ஜீவன்களுக்கும் சேர்த்தே தண்ணீர் பாய்ச்சியது. அந்த கண்மலை கிறிஸ்து இயேசுவாய் இருந்தது. அது யோவான் 3:16 ஒரு அழகான இணையாயுள்ளது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவரோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என்ன சம்பவித்தது என்பதை கவனியுங்கள். அவர்கள் அந்த கண்மலையிலிருந்து தண்ணீரை பெற முடிந்த ஒரே வழி எதுவென்றால் அந்த நியாய தீர்ப்பின் கோலானது கண்மலையை அடிக்க வேண்டியதாக இருந்தது. மோசே அந்த கண்மலையை அடித்தால் தேவனுடைய நியாய தீர்ப்பு அந்த கண்மலையின் மேல் தாக்கியது. அது அடித்த போது அது அதனுடைய தண்ணீரை அழித்தது. தேவன் அவர்கள் மறிக்க அனுமதிக்கும்படி நீதி உள்ளவராயிருந்தார். ஏனென்றால் அவர்கள் அவரை அவிசுவாசித்திருந்தனர். அவர்கள் கீழ்த்தரமானவர்களாயிருந்தனர். அவர்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களாயிருந்தனர். அவர்கள் ஜீவிக்க அபாத்தராயிருந்தனர். மோசேயும் கூட அவர்களை கலகக்காரர் என்று அழைத்தான். தேவனுக்கு விரோதமாக கலகமணினார்கள். அவர்கள் மறிக்க பாத்திரவான்களாயிருந்தனர். நாம் எல்லோருமே மரணத்துக்கு பாத்திரவான்களாயிருந்தோம். ஏனென்றால் நாம் தேவனுக்கு விரோதமான கலகக்காரர்களாயிருக்கிறோம். கவனியுங்கள், நாம் எல்லோருமே மறிக்க பாத்திரவான்களாயிருக்கிறோம். ஆனால் தேவனோ மிகுந்த இரக்கமுள்ளவராயிற்று. அவர் நம்மை குறித்து நினைக்க வேண்டியதே இல்லை. ஆனால் அவர் நம் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு தம்முடைய சொந்த நேசகுமாரனாகிய கிறிஸ்துவின் மேல் அடித்தார். அதாவது நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் அவ்வளவு இரக்கமுள்ளவராயிருக்கிறார். எனவே நம்மால் அந்த கண்மலையிலிருந்து பானம் பண்ண முடிந்தும் அதன் பின்னரும் நம்முடைய இதயத்தில் எப்படி சரியில்லாமல் இருக்க முடிகிறது? ஆனால் சகோதரனே, அவர்களில் லட்சக்கணக்கானோர் இக்காலையில் அதை செய்கின்றனர். அது முற்றிலும் உண்மை. அவர்கள் பாப்டிஸ்டுகளாய் இருக்கிறார்கள் அல்லது மெத்தோடிஸ்டுகளாய் இருக்கிறார்கள் அல்லது பெந்தேகோஸ்தேக்களாய் இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சிறு வினோத உணர்வை கொண்டிருந்த காரணத்தால், அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசின காரணத்தால், அவர்கள் சத்தமிட்ட காரணத்தால், அவர்கள் நடனமாடின காரணத்தால், அவர்கள் ஒரு சுகமளிக்கும் ஆராதனையை உடையவர்களாக இருந்த காரணத்தால், தேவன் வியாதியஸ்தரை சுகமாக்கின காரணத்தால், அல்லது ஏதோ ஒரு காரியத்தின் மேல் அவர்கள் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருப்பதனால், அவர்கள் அது உண்மையா இருந்தது என்ற ஒரு வெளிப்பாட்டை உடையவர்களாக இருந்த காரணத்தால், அவர்கள் இதை செய்த காரணத்தால் அவர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர். அந்த காரியங்கள் எல்லாம் சரியாகத்தான் இருக்கின்றன. அவர்களுக்கு விரோதமாக ஒன்றையும் கூறவில்லை. ஆனால் உங்களுடைய ரட்சிப்போடு அதற்கு எவ்வித சம்பந்தமும் கிடையாது. எந்த ஒரு காரியமும் கிடையாது. நீங்கள் ஒரு காலம் நிறையும் அளவிற்கு உங்களுடைய கரத்திலிருந்து எண்ணெயை ஊற்றி காட்ட முடிந்தாலும், அல்லது உங்களுடைய முகத்திலிருந்து ரத்தத்தை வழியும்படி செய்ய முடிந்தாலும், அப்பொழுதும் அது எந்த ஒரு காரியத்தையும் பொருட்படுத்தாது. அது உண்மை. பவுல், நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அப்படி இருந்தாலும் அதே சமயத்தில் நான் இழக்கப்படுவேன் என்றான். நான் ஞானமும் அறிவும் உடையவனாயிருந்து நின்று கொண்டு அந்த வேதாகமத்தையே விவரிக்க முடிந்தாலும், அது வெறுமன சற்று உற்று பார்த்து அதை ஒன்று சேர்த்து இணைக்க முடிந்தாலும், நான் ஒன்றுமில்லை என்று கூறுகிறான். அதாவது அதற்கு இதனோடு எவ்வித சம்பந்தமும் அப்பொழுது கிடையாது. சகோதரனே, அவர்கள் எல்லோருமே அந்த ஒரே கண்மலையிலிருந்தே பானம் பண்ணினர். அந்த கண்மலை கிறிஸ்துவாயிருந்தது. நீங்கள் வந்து பானம் பண்ணும்படியான சாகியம் அடையும்படியாகவே கிறிஸ்துவின் மேல் நியாய தீர்ப்புகள் வந்தன. அது நீங்கள் வந்து பானம் பண்ணுவதற்கு உங்களுக்கு தேவனுடைய நன்மையாயிருக்கிறது. அது நீங்கள் வார்த்தையிலிருந்து புசிக்கும்படியாக உங்களுக்கு தேவனுடைய நன்மையாயிருக்கிறது. அது அவர் உங்களை ஞானஸ்தானம் பண்ணப்படுவதற்கு அனுமதித்தார் என்ற தேவனுடைய நன்மையாய் உங்களுக்கு உள்ளது. உங்களை ஒரு பிரஜையாக்கும்படிக்கு, உங்களுக்கு சுகத்தை அளிக்கும்படிக்கு, இந்த காலையில் சபையில் உங்களை அமர்த்தும்படிக்கு, அது உங்களுக்கு தேவனுடைய நன்மையாய் உள்ளது. அது தேவனுடைய நன்மையாய் உள்ளது. அது முழுவதுமே தேவனுடைய நன்மையாய் உள்ளது. ஆனால் தேவனிடத்திற்கு திரும்புகிற உங்களுடைய நன்மையை குறித்து என்ன? நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு சிந்தனையையும், ஒவ்வொரு செய்கையையும் அவருக்கு ஒவ்வொரு காரியத்தையும் சமர்ப்பிக்க விருப்பம் கொண்டிருக்கிறீர்களா? அதைத்தான் தேவன் உங்களுக்காக செய்தார். அவருக்காக நீங்கள் என்ன செய்வீர்கள்? கவனியுங்கள், நாம் அப்படியே இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிப்போமாக. போதகர் தன்னுடைய வார்த்தையை எடுத்து கூறும்படியாக நான் முடிக்கவில்லை. இப்பொழுது பாருங்கள், அதே கண்மலை கிறிஸ்துவாய் இருந்தது. இப்பொழுது 5வது வசனம், அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. புரிகின்றதா? அவர்களை ஞானஸ்தானம் பண்ணும்படிக்கு அவர் அனுமதித்தார். அவர்கள் வார்த்தையை புசிக்கவும் அதை விசுவாசிக்கவும் அவர் அனுமதித்தார். அவர்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படிக்கும் அவர் அனுமதித்தார். அவர்கள் ஆவிக்குரிய கண்மலையிலிருந்து பானம் பண்ணும்படிக்கு அவர் அனுமதித்தார். எல்லாவற்றையுமே தேவன் தம்முடைய கிருபையினால் செய்தார். ஆனால் அதே சமயத்தில் தேவன் அவர்களிடத்தில் பிரியமாய் இருக்கவில்லையே. பாருங்கள், ஆதலால் அவர்கள் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். இந்த எல்லா அனுபவங்களுக்கு பிறகும், நாம் கண்டிருக்கிற நம்முடைய மகத்தான எல்லா சுகமளிக்கும் ஆராதனைகளுக்கு பிறகும், நாம் நிகழ்ந்ததாக கண்டிருக்கிற எல்லா மகத்தான அற்புதங்களுக்கு பிறகும், நாம் கொண்டிருக்கிற மகத்தான எல்லா உணர்வுகளுக்கு பிறகு, சத்தமிடுதல் மற்றும் தேவனை துதித்தலுக்கு பிறகும், அந்த கண்மலையிலிருந்து பானம் பண்ணின பிறகும், நாம் கேட்டு கலிகூர்ந்திருக்கிற எல்லா நல்ல பிரசங்களுக்கு பின்னரும், அப்படி எல்லாம் இருந்தும் அதே சமயத்தில் அழிக்கப்பட்டு போவோம். முழுமையாகவே அக்கிரமசைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். நான் ஒரு காலம் உங்களை அறியேன். சோதித்தாராய்ந்து அறிந்து கொள்ளுங்களே. நமக்கு ஒரு எழுப்புதல் வந்து கொண்டிருக்கிறது. இது கடினமாய் உள்ளது என்பதை நான் அறிவேன். ஆனால் சகோதரனே, தன்னுடைய பிள்ளைகளை திருத்தாத எந்த ஒரு தகப்பனும் ஒரு நல்ல தகப்பன் அல்ல. அது உண்மை.
Paul speaking.
அழிந்து போவார்கள். இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. பவுல் பேசுகிறார், நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அது ஒரு மாதிரியாக இருந்தது. சரி, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவர்களை இச்சியாதபடிக்கு. குதிரை பந்தயங்களில் குதிரை ஏறி செல்லும் பணியாளராய், கால்பந்தாட்டத்தில் சாதனை படைத்தவராய், மற்ற ரகமாக சுழன்று உருண்டு நடனமாடும் இசையை வாசிப்பவராய் ஒரு மனிதன் இருந்து கொண்டிருக்க ஏதோ காரியம் சம்பவித்தது. நான் எல்லாவற்றையும் முதலில் தள்ளிவிட்டேன் என்று கூறிவிட்டு பின்னர் மீண்டும் அந்த எல்லா விதமான மற்ற ரகமான எல்விஸ் பிரஸ்லி மற்றும் உள்ள நபர்களின் பாடல்களுக்கான இசையை சேர்த்துவிட்டு பின்னர் மீண்டும் திரும்பி வந்து போலியாக பாவனை செய்து சுவிசேஷத்தை பிரசலிப்பதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? அதை குறித்து சிந்தித்து பாருங்களே. ஒரு மனிதனும் ஸ்திரீயும் அங்கு வெளியே அமர்ந்து கொண்டிருக்க, ஸ்திரீயானவள் அங்கு வெளியே பின்புறத்தில் அவலட்சமாக காட்சியளித்துக் கொண்டு புருஷர்களுக்கு முன்பாக தன்னை காண்பித்துக் கொண்டு பின்னர் திரும்பி வந்து இந்த ஆவிக்குரிய கண்மலையிலிருந்து பானம் பண்ணி சத்தமிட்டு அதன் பின்னரும் அவ்வாறே தொடர்ந்து செயல்படுவதை உங்களால் யூகித்து பார்க்க முடிகிறதா? பெந்தேகோஸ்தே ஜனங்களுக்கு மத்தியில் பெண்களின் சுதந்திரத்தை குறித்த ஒரு பெரிய உபதேசம் உண்டு. அவர்கள் பெரிய நீண்ட காதணிகளை அணிந்து கொண்டும் மற்றும் எல்லா விதமான ஆடைகளையுமே அணிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில நாட்களுக்கு முன்னர் ஒரு வாலிப நபர் என்னுடைய வீட்டின் முன் ஒரு சிறு சாமான வண்டியில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார். அவனுடைய மனைவியோ பெந்தேகோஸ்தே சபையில் அந்நிய பாஷைகளில் பேசி தீர்க்க தரிசனம் உரைக்கிறாள். நிச்சயமாகவே அவன் முழு சபையுமே அரைக்கால் சட்டைகளை அறிந்து கொள்கிறார்கள் என்று கூறுகிறார். மேலும் அவள் இரவு 8 அல்லது 9 மணிக்கு வெளியே சென்று மற்றவர்கள் புகைப்பிடித்து விட்டு எரிந்த சிகரெட் துண்டுகளை பொறுக்கி எடுத்து புகைப்பிடிக்கிறாள். ஆனால் அதே சமயத்தில் சத்தமிட்டு கர்த்தரை துதித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறாள் என்றான். நான் அன்று ஒரு நாள் ஒரு சபையில் நின்றிருந்தேன். அங்கு ஒரு மகத்தான தேவனுடைய மனிதன் இருக்கிறார். நான் அவர் மீது மகத்தான மரியாதையை உடையவனாயிருக்கிறேன். அப்பொழுது அங்குள்ள அந்த மனிதர்களில் ஒருவன் அதனுடைய தலைவர் வெளியே சென்ற பிறகு அவரது வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். அவர் அவர்களுடைய கரங்களில் ரத்தம் வடிந்தோடுதல் மற்றும் உள்ள காரியங்களை கூறிக்கொண்டிருந்தார். நான் வேத ஆதாரங்களின் அடிப்படையில் அந்த காரியத்தை கண்டனம் பண்ண கிழக்கிலிருந்து மேற்கு வரை முயற்சித்து என்னுடைய தொண்டையே கட்டிப்போய் உள்ளது. அது தேவனால் உண்டானதல்ல. கிறிஸ்துவனிடத்திலிருந்து ஏதாவது ரத்தம் வருமானால் அப்பொழுது சரீர பிரகாரமான ரத்தமாயிருக்கும். அப்படியானால் அவருடைய மாம்ச பிரகாரமான சரீரம் இங்கே இருக்கிறது என்றும் அப்பொழுது இரண்டாம் வருகை முடிந்துவிட்டது என்றும் அர்த்தமாகிறது. இயேசுவானவரோ, அதை நம்பாதீர்கள். அவர்கள் இதோ அவர் வனாந்தரத்தில் இருக்கிறார் என்றும் அவர் இங்கு இருக்கிறார் என்றும் கூறுவார்கள். அதை நம்பாதீர்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்றார். நான் அதை கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் சத்தமிட்டு கூறியிருக்கிறேன். முடிவிலே மேற்கு கரையில் என்னுடைய நெருங்கிய நண்பர் வயோதிப டாக்டர் கனடா என்பவர் எழுப்பினார். மற்றொரு மனிதன், அதாவது இந்த செயல்களில் ஒன்றில் இதை துவங்கின அந்த குறிப்பிட்ட ஒரு மனிதனின் மேலாளராக இருந்தவர் அங்கே எழும்பி நின்று ஒரு மகத்தான பெரிய, அதாவது சுத்தமான எண்ணெயும் பரிசுத்த ரத்தம், நம்முடைய ரத்தம் இன்றைக்கு நிரூபித்து காட்டப்படும் என்றார். அவர்கள் அந்த இடத்தில் கூட்டத்தை திரட்டினர். அப்பொழுது அவர் தன்னுடைய இடுப்பில் கட்டியிருந்த வார்க்கச்சைக்கு கீழே 2 ஊசிகளை குத்தி வைத்திருந்து அது எப்படி உண்டாகிறது என்பதை நிரூபித்து காண்பித்தார். நீங்கள் இந்த விரலில் ஊசியை குத்தினாலும் அந்த விரலை அடுத்து திருகினால் அல்லது கசக்கினால் ஒழிய அது ரத்தம் கசியாது என்பதை எவருமே அறிவீர்கள். நீங்கள் ஒரு ஊசியினால் விரலில் குத்தி சிறு துவாரம் இட்டாலும் அதில் ரத்தம் கசியாது. ஏனென்றால் நரம்புகள் அங்கிருந்து மிகவும் ஆழத்திலேயே இருக்கின்றன. அவர் அவ்வாறு அதை செய்த போது அவன் அதை எப்படி செய்தார் என்பதையே காண்பித்து விட்டார். அவர் எண்ணெயை இதோ பின்னால் வைத்திருந்து அதன் மேல் தன்னுடைய கரங்களை வைத்துக் கொண்டார். பின்னர் அவர் மேலே வந்து என்னுடைய கரத்தை பாருங்கள், இது முழுவதுமே சாதாரணமாகவே உள்ளது என்றார். அதன் பின்னர் அவர் தேவனுக்கு மகிமை அல்லேலூயா என்று கூறினார். பின்னர் தன்னுடைய கரத்தை இந்த விதமாக கீழே தொங்கவிட்டு அழுத்தி கசக்கினார். நிச்சயமாகவே அவருடைய விரல்களிலிருந்து ரத்தம் கசிந்து வந்தது. அப்பொழுது எல்லோருமே ஆரவாரமாய் சத்தமிட்டுக் கொண்டிருந்த போது அவர் அதை தன்னுடைய தலையில் துடைத்துக் கொண்டார். அங்கே ஒரு சிலுவை இருந்தது. இவர் அதை செய்து கொண்டிருந்த அதே மனிதனோடு இருந்த காரணத்தால் அதை கூட்டத்தினருக்கு முன்பாக வெளிப்படுத்தி காட்டினார். பின்னர் தன்னுடைய சட்டைப்பைக்குள் வைத்திருந்த எண்ணெய் முதலிய பொருட்களை எடுத்து காண்பித்தார். ஒருவர் ஒரு சுவரின் மேல் ஒரு இதயத்தை வரைந்து வைத்துவிட்டு இந்த சுவரானது இயேசுவின் ரத்தத்தை சுவாசிக்கிறது, அது இயேசுவின் இதயமாய் இருக்கிறது என்றும் கூறினார். அப்பொழுது ஒரு பெரிய உருவம் படைத்த வயோதிக டெக்சாஸ் நாட்டுக்காரர் பயப்படாமல் நடந்து சென்றார். அப்பொழுது அவர் எவரேனும் அதை தொட்டால் அவர்கள் மறித்து போய் விடுவார்கள் என்றும் கூறியிருந்தார். அவர்கள் அதனை கயிறுகளை கட்டி வைத்திருந்தனர். எல்லோருமே அதனுடைய படங்கள் மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்திருந்தனர். அதாவது அங்கே அந்த சுவரானது ரத்தம் கசியும் என்றும் ஓர் இருதயத்தில் இருந்து ரத்தத்தை சுவாசிக்கும் என்றும் கூறியிருந்ததையும் அறிந்திருந்தனர். இந்த நபரோ உள்ளே நடந்து சென்று மெல்ல சபைக்குள்ளாக நடுவி சென்று இவரும் இவருடைய மனைவியும் அந்த சுவரின் மேல் வரைந்து தீட்டியிருந்த வண்ணத்தை கழுவி அழித்துவிட்டு மீண்டும் அங்கே திரும்பி வந்து உட்கார்ந்து கொண்டு காத்திருந்தனர். பின்னர் மற்றவர்கள் உள்ளே வந்தனர். அப்பொழுது போதகரோ, உங்களுக்கு தெரியுமா, இயேசுவானவர் இங்கு இருந்தபடியால் அதனை அழித்து விட்டார் என்றார். அப்பொழுது இவரோ, இயேசுவானவர் அதனோடு ஒன்றுமே செய்யவில்லை, நான் தானே அதை செய்தேன் என்றார். அது உண்மை. என்ன சம்பவித்துள்ளது? சிறங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் மேல் உறுதி இல்லாமல் இருக்கிறதே அதற்கு காரணமாக இருக்கிறது. வேதமோ அவர்கள் கிழக்கிலிருந்து மேற்குக்கும் வடக்கிலிருந்து தெற்குக்கும் செல்வார்கள். ஒரு பஞ்சம் உண்டாகும். ஆகார குறைவினாலும் ஜல குறைவினாலும் உண்டாகிய பஞ்சம் அல்ல. ஆனால் தேவனுடைய வார்த்தை கேட்க கிடைக்காத பஞ்சமாக இருக்கும் என்று கூறவில்லையா? நாம் என்ன ஒரு நாளில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்? இந்த எல்லா பெரிய ஸ்தாபன சபைகளும் ஒன்று சேர்ந்து கூட்டணி வாங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை இப்பொழுது நாம் காண்கிறோம். நீங்கள் ஒரு செய்தியை ஒலிபரப்ப வேண்டுமானால் அதற்கு முன்னர் நீங்கள் இந்த சபைகளின் கூட்டணிவை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை அது அடைந்துவிட்டது. இல்லை என்றால் நீங்கள் வானொலி ஒலிபரப்பிலிருந்து நீக்கப்படுவீர்கள். மகனே, அதை குறித்து ஒருபோதும் கவலை கொள்ளாது. அவர்களுடைய மற்ற காரியங்களை குறித்தும் கூட கவலை கொள்ளாது. ஏனென்றால் நீ அதை செய்வதற்கு முன்பு சபைகளின் கூட்டணிவை சார்ந்திருக்க வேண்டும். நீ அதை செய்யும் போது வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள மிருகத்தின் முத்திரையே இந்த உலகத்தில் உருவாக்கிக் கொண்டிருக்கிறாய் என்று வேறொன்றுமில்லை. அந்நிலையில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். அவை யாவும் எவ்வாறு ஒன்று சேர்ந்தார் போல் கூட்டி இணைக்கப்பட்டுள்ளன என்பதை பார்த்தீர்களா? ஓ, தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உண்மையாகவே ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டு. உண்மையாகவே உண்மையுள்ள ஒரு கர்த்தர் உண்டு. உண்மையாகவே உண்மையுள்ள வார்த்தை ஒன்று உண்டு. உண்மையாகவே உண்மையுள்ள ஒரு சுகமளித்தல் உண்டு. இந்த காரியங்கள் யாவுமே உண்மையா இருக்கின்றன. ஆனால் சகோதரனே, உன்னுடைய விசுவாசத்தை ஏதோ ஒரு சிறு உணர்ச்சி வசப்படுதலின் மேல், ஒரு சபை ஒழுங்கின் மேல், ராபோஜனத்தில் பங்கு கொள்வதன் பேரில், ஆவிக்குரிய கண்மலையிலிருந்து புசிப்பதன் பேரில் ஒருபோதும் அடிப்படையாக கொள்ளாதே. நீங்களோ, சகோதரனே, நான் அதை அறிவேன், நான் தேவனை ருசி பார்த்திருக்கிறேன் என்று கூறலாம். அது அப்படியே முற்றிலும் உண்மையாயிருக்கலாம். ஆனால் எந்த விதமான ஒரு சரத்திற்குள் அது விழுந்துள்ளது, அதுதான் அடுத்த காரியம். அதற்குள் எந்த விதமான ஒரு வாளி உள்ளே வந்தது, நீதி மற்றும் அநீதி. இப்பொழுது கவனியுங்கள், அவர்கள் இச்சித்தது போல் நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது. அவர்களுடைய இச்சை என்னவா இருந்தது? இப்பொழுது கவனியுங்கள், நான் இன்னும் சற்று கூடுதலாக படித்து பொருளுடத்தை காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் என்னை மன்னிப்பீர்களானால் நலமாயிருக்கும். விக்கிரகாராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். ஓ, நீங்களோ, நான் தேவனுக்கு நன்றி கூறுகிறேன், நான் ஒரு விக்கிரகாராதனைக்காரன் அல்ல என்று கூறலாம். ஒரு நிமிடம் அப்படியே பொறுங்கள், நாம் அதை வார்த்தையினால் சோதித்து பார்ப்போமாக. நீங்களோ, நான் ஒரு விக்கிரகத்தை ஆராதிக்க மாட்டேன் என்று கூறலாம். அது நீங்கள் ஒரு விக்கிரகத்தை ஆராதிக்கின்றீர்கள் என்று முழுமையாய் பொருள்படுகிறதில்லை. அது நீங்கள் ஒன்றையும் செய்யாமல் பயனற்ற வகையில் பொழுதை கழிப்பதேயாகும். சபைக்கு சென்று ஆம், அதெல்லாம் சரிதான் என்று கூறி பின்னர் வீட்டுக்கு திரும்பி சென்று அதை குறித்து ஒன்றுமே செயல்புரியாமல் இருப்பதாகும். சகோதரனே, ஒரு மீண்டும் பிறந்த மனிதனாலோ அல்லது ஸ்திரீயினாலோ அமைதியாக நிற்க முடியாது. அவர்களுக்கும் ஏதோ ஒன்று உண்டு. அவர்கள் சாட்சி பகர வேண்டும். அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களால் அமைதியாகவே இருக்க முடியாது. கவனியுங்கள், ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரகாராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். பவுல் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான்? திருஷ்டாந்தங்கள். அவர்கள் சபைக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். அவர்கள் முற்றிலும் ஒரு சரியான ஞானஸ்தானத்தை உடையவர்களாக இருந்தனர். ஒரு தடவை முன்னோக்கி மூன்று முறைகள், பின்பு பின்னோக்கி, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில், இயேசு மாத்திரமே. அது என்னவெல்லாமா இருந்ததோ அப்படி இல்லாமல் அவர்கள் ஒரு சரியான ஞானஸ்தானத்தை உடையவர்களாக இருந்தனர். அவர்கள் சரியாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். நாமோ அதை போன்ற காரியங்களை குறித்து வம்பும் கடுஞ்சின குமரலும் கொண்டு வாதிடுகிறோம். அது என்ன நன்மை செய்கிறது? நீங்கள் மூல உபதேசத்தில் இருந்து விலகி சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஞானஸ்தானத்தின் பேரில் நம்முடைய சபைகள் நம்மை பிரித்திருக்கின்றன, நிச்சயமாகவே. ஆகையால் நீங்கள் ஓ அல்லேலூயா, நாம் பெற்றுள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றிருக்கவில்லை. அவர்கள் அவ்வளவாய் குளிர்ந்து போய் சம்பிரதாயமான முறையில் உள்ளனர். தேவனுக்கு மகிமை, நான் தேவனுடைய உண்மையான மன்னாவை புசிக்கிறேன். அது சத்தியமாய் இருக்கிறது என்பதை நான் அறிவேன் என்று கூறலாம். அது முற்றிலும் உண்மைதான். ஆனால் அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? நீங்களோ சகோதரனே, எங்களுடைய சபையில் பரிசுத்த ஆவியானது உண்மையாகவே விடுகிறது என்றே கூறலாம். அது நல்லதுதான். ஆனால் அது உள்ளே விடும்போது நீங்கள் ஒரு சரியான விதமான பாத்திரமா இல்லாதிருந்தால் அது உங்களுக்கு என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணும்? நினைவிருக்கட்டும். ஓ, நீங்களோ, நான் உத்தமமா இருக்கிறேன் என்று கூறலாம். அவர்களும் அவ்வாறே இருந்தனர். அவர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு புறப்பட்டு சென்று மரணத்திற்காக தங்களுடைய கழுத்தையும் கூட நீட்டினர். நாம் செய்துள்ளதை பார்க்கிலும் அவர்கள் அதிகமாகவே செய்திருக்கிறார்கள். அது இதனோடு செய்யும்படியான ஒரு காரியத்தை பெற்றிருக்கவில்லை. சற்று சிந்தித்து பாருங்கள். வேதம் அவர்கள் எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார்கள், அவர்கள் எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார்கள் என்று கூறியுள்ளது. உண்மையாகவே முற்றிலும் வீணாய் ஆராதனை செய்கிறார்கள். அது எங்கே துவங்கிறது? அது ஏதேன் தோட்டத்தில் தாயினிடத்திலிருந்தே சரியாக துவங்கிறது. ஆபேல் தேவனை ஆராதித்தது போலவே காயினும் அப்படியே ஆராதித்தான். ஆனால் அவன் அவரை வீணாய் ஆராதித்தான். ஆமையா, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. நீங்களோ, நல்லது, அது ஏன்? இப்பொழுது நான் மனம் திரும்பி இருக்கிறேன். நான் ஏன் சரியாய் இருப்பதில்லை? நான் மனம் திரும்பி விட்டேன். நான் மற்ற எந்த நபரை போலவும் அவ்வளவு நல்லவனாக இருக்கிறேன் என்றுதானே நான் கருதுகிறேன். நான் சபைக்கு செல்கிறேன். நான் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறேன். நான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறேன். நான் ஒரு நல்ல பிரசங்கத்தை கேட்க விரும்புகிறேன். நான் தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறேன். நான் அதை வாசிக்க விரும்புகிறேன். நான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கூட பெற்றுக் கொள்கிறேன். அல்லேலூயா. என்னால் தீர்க்க தரிசனம் உரைக்க முடிகிறது. என்னால் அந்நிய பாஷைகளில் பேச முடிகிறது. நான் எல்லா காரியங்களும் செய்திருக்கிறேன். நீங்களோ அது வீணாய் இருக்கிறது என்று பொருட்படுத்தி கூறுகின்றீர்களா என்று கேட்கலாம். இப்பொழுது அது வீணாய் இருக்கிறது என்று நான் கூறிக்கொண்டிருக்கவில்லை, ஆனால் அது வீணாய் இருக்க கூடும் என்ற சாத்தியம் உண்டு, அது உண்மை. அது நீங்கள் அங்கே உள்ளே என்னவாய் இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்ததன் பேரிலேயே உள்ளது, அது உண்மையே. இதை பெற்றுக் கொண்டிருக்கிற நீங்கள் என்னவாய் இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்ததாகவே உள்ளது. நீங்கள் மீண்டும் பிறக்கவில்லை என்றால், உங்களுக்குள்ளாக ஏதோ ஒரு காரியம் உண்மையாகவே இல்லை என்றால், அப்பொழுது அது வீணாயிருக்கிறது. எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றுக் கொள்ள வேண்டி இருந்தாலும் அது வீணாய் உள்ளது. இப்பொழுது அப்படியே இன்னும் ஒன்றை பார்ப்போம். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. வேசித்தனம் பண்ணுதல் அது ஆவிக்குரிய வேசித்தனங்களாக இருக்கின்றன. நமக்கு நேரம் இருந்தால், ஞாயிறு வேதப்பாட பள்ளி முடிவுற்று விட்டது, ஆவிக்குரிய வேசித்தனம் ஆயிற்றே. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். முறுமுறுத்தல், இச்சித்தல், உங்களுடைய மார்க்கத்தோடு உலகத்தை கலத்தல், வெளியே செல்லுதல். தேவன் தூய்மையை, உண்மையாகவே தூய்மையானதையே விரும்புகிறார். இந்த காலையில் நான் பேசிக் கொண்டிருந்தேன், நான் என்ன என்று எண்ணினேன். இப்பொழுது முடிக்கையில் நான் இதை சிந்தித்தேன். ஒரு மனிதனுடைய ஜீவியத்தில் இனிமையானது எது? அவன் சோர்வுற்று களைப்புற்று தன்னுடைய கரத்தில் சிறு வாளியோடு நாள் முழுக்க உழைத்து விட்டு, அல்லது உழுதுவிட்டு, அல்லது அவன் வேறெந்த பணியாகிலும் செய்துவிட்டு வீட்டுக்கு வரும்போது, உள்ளே நடந்து வரும்போது ஒரு அழகான மனைவி அவனை வாசலண்டையில் சந்திப்பதை பார்க்கிலும் இனிமையானது எது? அவனுடைய மடியிலே ஒரு நிமிடம் அமர்ந்து அவனுடைய புருவத்தை சற்று தடவிவிட்டு கன்னத்திலே அவனை முத்தமிட்டு அவன் மீது அவளுடைய கரங்களை சுற்றி போட்டுக் கொண்டு, அன்பே, நீர் களைப்புற்றிருக்கிறீர் என்பதை நான் அறிவேன், நீர் மிகவும் கடினமாக வேலை செய்திருக்கிறீர் என்று கூறுவாளே, அப்பொழுது அது அவனுக்கு ஆறுதலை அளிக்கும். அவன் மீது சுற்றியுள்ள அந்த கரம் முற்றிலும் அவனுடையதாக இருக்கிறது என்பதை அவன் எப்படி அறிந்திருக்கிறான்? அது அவனுடையதாக இருக்கிறது. அது வேறெந்த மனிதன் மீதும் கூடப்பட்டதோ அல்லது அதற்கு வேறெந்த மாந்திரிகம் ஒருபோதும் கிடையாது. அவனுடைய கண்ணத்தில் இடப்பட்ட அது முத்தமானது, உண்மையான, தூய்மையான, அவனை அப்படியே நேசிக்கிற, அவனை மட்டுமே நேசிக்கிற பரிசுத்தமான இருதயத்தில் இருந்து வந்ததாயிருக்கிறது. அது எப்படியாய் உங்களை செயல்பட செய்கிறது? அது நீங்கள் உங்களுடைய மார்பை வெளியே தள்ளியவாறு நிமிர்த்திக் கொண்டு, ஓ, நான் மொத்தத்தில் அவ்வளவாய் களைப்புற்றிருக்கவில்லை என்று உங்களை கூற செய்யும் என்பதை நான் அறிவேன். புரிகின்றதா? அதுதானது. அது உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறது. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன். ஆனால் அவனுடைய கண்ணத்தின் மேல் இடப்பட்ட அந்த மொத்தத்தில் அவன் நம்பிக்கை கொள்ளாதிருந்தால் என்னவாயிருக்கும்? அது வேறொரு மனிதனுடைய கண்ணத்தின் மீது இடப்பட்டிருக்கலாம். அவன் மீது சுற்றப்பட்டுள்ள அந்த கரங்கள் எல்லோரையும் தழுவி இருந்து இன்னும் அதே விதமாய் செய்ய வாஞ்சை கொண்டிருந்தால் என்னவாயிருக்கும்? அது அவ்வளவு பொருள்படாது. அப்பொழுது அது அவ்வளவாய் கவனத்தை தன் பக்கம் கொண்டிருக்காது. ஏன்? இப்பொழுது அவர்கள் ஆதியிலே ஒன்றாய் இருந்தனர். தேவன் அவர் மனிதனை உண்டாக்கிற போது அவர் அவனை ஒரு இரட்டத்தன்மை கொண்ட நபராகவே உருவாக்கினார். ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கிறார். அவர் அவனை மாம்சத்தில் வேறுபிரித்தார். இங்கே பூமியின் மேல் மாம்சத்தில் அவனை வைத்தார். பெண்மைக்குரிய பாகம் இப்பொழுதும் ஆவியில் அப்படியே இருந்தது. நண்பர்களே, பாருங்கள், தேவன் மிகவும் கவனம் உள்ளவராயிருந்தார். ஓ, எப்படியாயுது? இது உங்கள் மனதை விட்டு செல்ல அனுமதிக்காதீர்கள். தேவன் ஒரு கைப்பிடி அளவு மண்ணை எடுத்து ஏவாளை ஒருபோதும் உருவாக்கவில்லை. அவள் ஒரு வித்தியாசமான சிருஷ்டியாயிருந்தார். அவள் ஒரு சிருஷ்டியா இல்லை, அவள் ஒரு உப உற்பத்தியாயிருக்கிறாள். தேவன் ஆதாமின் இருதயத்திற்குள் சென்று இந்த விலா எலும்பை, அவனுடைய இருதயத்தின் கீழிருந்து அந்த எலும்பை வெளியே எடுத்து, ஒரு விலா எலும்பை எடுத்து ஒரு மனைவியை உண்டு பண்ணினார். ஆதாமினுடைய அதே ஆவியின் பாகம் ஸ்திரீக்குள் இருந்தது. அவர்கள் இருவரும் ஒன்றாயிருந்தனர். ஆத்மா, சரீரம், ஆவியில் அவர்கள் ஒன்றாயிருந்தனர். அவர்கள் ஒன்றாயிருத்தலில் பரிபூர்ணமாயிருந்தனர். ஒரு உண்மையான ஸ்திரீ, ஒரு உண்மையான கணவனும், ஒரு உண்மையான மனைவியும் அவர்கள் ஒன்று சேர்ந்தவர்களாய் ஒன்றாயிருக்கிறார்கள். அது எதற்கு ஒரு மாதிரியாயிருக்கிறது? அவருடைய மார்பிலிருந்து வெளியே வந்த கிறிஸ்துவிற்கு ஒரு உப உற்பத்தியாய் அல்ல, ஒரு மெத்தோடிஸ்டாய் அல்ல, அல்லது ஒரு பாப்டிஸ்டாய், அல்லது ஒரு பெந்தேகோஸ்தே ஸ்தாபன குஞ்சு பொறிக்கும் கருவியிலிருந்து வந்த கோழி குஞ்சாய் அல்ல. இல்லையா? ஆனால் அவருடைய சொந்த இதயத்திலிருந்து வெளியே வந்தோம். அவர் அவளால் இருக்க முடிந்த அளவு தூய்மையாயும் உண்மையாயும் இருக்கும்படியான ஓர் இனிய இதயமாகவே அவளை எடுத்தார். அவள் லீலை புஷ்பத்தை போன்று அவ்வளவு உண்மையாயிருக்கிறாள். சாலமோன், என் பிரியமே, வா, நாம் மாதுளம் செடியில் உள்ள தோட்டத்திற்குள் நடந்து செல்வோம், சம்போகமாய் இருப்போம் என்று கூறினதை திரும்ப நோக்கி பார்ப்போம். ஒரு உண்மையான விசுவாசி தன்னுடைய கரங்களை ஒரு தூய்மையான இதயத்தோடு விரிக்கும் போது, அவன் கிறிஸ்துவை பற்றிக் கொள்ளும் போது, அந்த கிறிஸ்து நேசரின் நேசமானது அவனுடைய மார்பிற்குள்ளாக செல்கிறது. அது அவருடைய மனைவியாய் உள்ளது. அது அப்படியே ஒரு உண்மையான மனைவிக்கு ஒரு கணவன் செய்கிறது போன்றே உள்ளது. நாம் எந்த மாதிரியான ஒரு நபராக இருக்க வேண்டும்? நாம் வேசியா இருந்து கொண்டு கிறிஸ்துவோடு விளையாடி கொண்டிருக்கிறோமா? நாம் ஏதோ ஒரு சிறு காரியத்தின் பேரில் சார்ந்து கொண்டு உலகத்தின் பின்னேயும் உலக காரியங்களின் பின்னேயும் உலக பிரகாரமான சிந்தை கொண்டவர்களாக ஓடிக்கொண்டு உண்மையான அன்பில்லாமல் நாம் கொண்டிருக்க வேண்டிய பக்தியை உடையவர்களாக இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோமா? உங்களால் அதை யூகித்து பார்க்க முடிகிறதா? என்ன சகோதரனே, உங்களுடைய மனைவியானவள் வந்து உங்களுடைய மடியின் மீது தன்னுடைய சருமத்தில் உண்டான சிறு தவிட்டிருந்த புள்ளிகளை கொண்டவளாய் தலைமுடியின் ஓரங்கள் கரைந்திருக்க தன்னுடைய உட்பாவாடையின் அடியோர் அடைத்தவங்களோடு இடைப்பட்டையினால் இடுப்பை சுற்றிலும் உள்ள இடைக்கச்சையின் பின்னலோடு அவளுடைய கூந்தலை முழுமையாக வாரி முடித்திருக்க அதில் கலைந்த சில முடிகள் உங்களுடைய முகத்தில் கூச்சிடும் உணர்வளிக்க அதை போன்று வந்து அமர்வதை உங்களால் யூகித்து பார்க்க முடிகிறதா? அப்பொழுது அவள் உங்கள் மீது அவளுடைய கரத்தை போட்டுக்கொண்டு, ஓ ஜான், நான் உமை நேசிக்கிறேன் என்று கூறுகிறாள் என்று வைத்துக் கொள்வோம். நான் உமை நேசிக்கிறேன். அப்பொழுது உடனே நீங்கள் தவறான ஏதோ ஒரு காரியம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் அவளில் நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை. அவள் எவ்வளவு அழகாய் காணப்பட்டாலும் அவள் எவ்வளவு சரீர பொருத்தமுள்ளவளாய் இருந்தாலும் அதை பொருட்படுத்துகிறது இல்லை. நீங்கள் அவரிடத்தில் பரிபூர்ண நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை என்றால் அப்பொழுது ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. அது தன்னுடைய மனைவிக்காக ஆவல் கொண்டுள்ள ஒரு மனிதனை திருப்திப்படுத்துகிறதில்லை. இப்பொழுது உலகத்தோடு வெறுமன வீணாக காலத்தை செலவழித்துக் கொண்டு உலகத்தோடு சிக்குண்டு பின்னர் கீழே முழங்கால் படியிட்டு, ஓ கர்த்தராக இயேசுவே, நானும் நேசிக்கிறேன் என்று கூறுகின்ற உங்களை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள். அது ஒரு எரிகின்ற யூதாசினுடைய மாய்மாலக்காரனுடைய மொத்தமாக இருக்கிறது. அது உண்மை. இந்த காரியங்களை குறித்து சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது ஒரு எழுப்புதல் வந்து கொண்டிருக்கிறது. புரிகிறதா? ஓ, நீங்கள் விவாக மோதிரத்தை அணிந்திருக்கலாம், அது உண்மைதான். ஆனாலும் நீங்கள் மனைவியாய் இருக்கவில்லை. ஓ, நீங்கள் ஒரு ஸ்திரீயாய் இருக்கலாம், நீங்கள் அந்த வீட்டின் பெண்மணியாய் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த விதமாக நடந்து கொண்டிருப்பீர்களேயானால் அப்போது நீங்கள் ஒரு மனைவியாய் இருக்கவில்லை. நீங்கள் உங்களுக்குள் பெற்றுள்ள ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் அவரை நேசிக்கவில்லை என்றால் அப்போது நீங்கள் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் அல்ல. நீங்கள் கிறிஸ்துவிற்கான ஒரு உண்மையான அசலான உற்பத்தி பொருளாய் இருக்கவில்லை. நீங்கள் அழகாக காணப்படுகின்றீர்களா? நீங்கள் அழகாக காணப்படவில்லையா என்று நான் கவலைப்படுகிறதில்லை. நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள், நீங்கள் உங்களையே வெளிப்படுத்துகிறீர்கள். அப்பொழுதுதான் நீங்கள் இருவரும் ஒன்றாயிருக்கிறீர்கள். அப்படித்தான் கிறிஸ்துவும் அவருடைய சபையும் உள்ளது. ஸ்தாபனத்தின் மூலமாயும் அல்ல, ஞானஸ்தானத்தின் மூலமாயும் அல்ல, உணர்ச்சி வசப்படுதல்களின் மூலமாயும் அல்ல, தேவனுடைய இருதயத்திலிருந்து உண்டான ஒரு உண்மையான அன்பினால் நீங்கள் கொல்லப்பட்டிருக்கின்றீர்களே அன்றி வேறொன்றினாலும் அல்ல. அவர் காயம்பட்ட போது அவர் உங்களை கிரயத்திற்கு கொண்டார். உங்களுடைய அன்பு, உங்களுடைய உண்மை, உங்களுடைய உத்தம நம்பிக்கையானது நீங்கள் யாராயிருக்கிறீர்கள் என்பதை நிரூபிக்கிறது. நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று புரிந்து கொண்டீர்களா? நீங்கள் சருமத்தில் பழுப்பு நிற புள்ளிகளை முழுவதும் கொண்டிருந்தாலும் அல்லது நீங்கள் என்னுடைய மனைவி அவளுடைய தலைமுடியை ஒருபோதும் வாய்க்கொள்ளாமல் இருந்தாலும் அவள் ஓர் அழகான ஆடையை அணிந்திராவிட்டாலும் அல்லது ஒருபோதும் நான் கவலைப்படுகிறதில்லை. ஆனால் அவள் என்னுடைய இணையமாய் இருக்கிறாள். அவளுடைய உண்மையுள்ள விசுவாசத்தையும் அவளுடைய நற்குணத்தின் காரணமாகவும் நான் அவளை போடுகிறேன். அவள் என்னவாய் இருக்கிறாள் என்றால் அந்த விதமாகத்தான் அவள் இருக்கிறாள். கிறிஸ்தவ புருஷர்களாயும் ஸ்திரீகளாயும் இருக்கிற காரணத்தால் அந்த விதமாகத்தான் நாம் தேவனுடைய பார்வையில் இருக்கிறோம். அது நம்மால் மிகச்சிறந்த சபைக்கு செல்ல முடியும், அல்லது நம்மால் மிகச்சிறந்த ஆடை உடுத்திக் கொள்ள முடியும், அல்லது நம்மால் இதை அக்கம்பக்கம் உள்ளவர்களிடம் பெற்றுக் கொள்ள முடியும், அல்லது நம்மால் இதை செய்ய முடியும், அல்லது நம்மால் இதில் சவாரி செய்ய முடியும், அல்லது நம்மால் இதை செய்ய முடியும், அதை செய்ய முடியும் என்ற காரணத்தினால் அல்ல. அது இதனோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதில்லை. அது நம்முடைய உண்மையான நற்குணமாயும் கிறிஸ்துவண்டை கொண்டுள்ள நம்முடைய அன்புமாயும் இருக்கிறது. அதுதான் பிறப்பாயிருக்கிறது, அதுதான் வருகின்ற காரியமாயிருக்கிறது. நான் மனுஷ பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் நான் ஒன்றுமில்லை. நான் அன்னதானம் பண்ணினாலும், நான் என் பொருட்களை கொடுத்தாலும், நான் இதை செய்தாலும் அதை செய்தாலும் அதை செய்தாலும் நான் ஒன்றுமில்லை. அந்த உண்மையான அசலான அன்பும் உண்மையான உத்தமமும் அங்கு இல்லாதிருக்குமாயின் அப்பொழுது கிறிஸ்துவானவர் உங்களால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்றோ அதை போன்று உங்களால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை குறித்தா எதை குறித்து கவலை கொள்கிறார்? அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? இது ஞாயிறு வேதபாட பள்ளியாய் இருக்கிறது, நினைவிருக்கட்டும். அது உங்களுக்கு ஒரு பாடமாயிருக்கிறது. உண்மையான ஸ்திரீ அவளுடைய கணவனுக்கு இருப்பது போல கிறிஸ்து உங்களுடைய இதயங்களில் முதன்மை ஸ்தானம் கொண்டிருக்கட்டும். வேறெந்த கரங்களும் அவளை எங்குமே தொட முடியாது, மற்றெந்த முத்தங்களும் கிடையாது. அது எவ்வளவுதான் மகிழ்ச்சி ஊட்டக்கூடியதாக காணப்பட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் அவள் தன்னுடைய தலையை திருப்பிக் கொள்வாள். அவள் ஒரே ஒரு அன்பைத்தான் மதித்து வைத்திருக்கிறாள். அது அவளுடைய கணவனுக்கானதாக உள்ளது. அது உண்மையே. அந்த மனிதன் அழகாக இருந்தாலும் அவனுடைய தலைமுடியானது பளபள பார்க்கப்பட்டு அழகாக வாரி மழமழ பார்க்கப்பட்டு காணப்பட்டாலும் அவன் தன்னை எவ்வளவுதான் கட்டுப்பாட்டோடு கூடிய சரியான தேக அமைப்பை கொண்டிருந்தாலும் பொருட்படுத்தவே மாட்டான் இல்லையா? அதனால் ஒரு காரியமும் கிடையாது. அவள் அந்த கணவனையே நேசிக்கிறாள். அது அவனை மாத்திரமே அவள் நேசிக்கிறாள் என்பதாக உள்ளது. அவள் தன்னுடைய எல்லா நற்குணங்களையும் அவளுடைய எல்லா முத்தங்களையும் பறிகொடுக்கிறாள். அவளுடைய எல்லா பாசங்களையும் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் தன்னுடைய கணவனுக்கு அவனுக்கு மட்டுமே உரித்தாக்குகிறாள். நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று புரிகின்றதா? நீங்கள் உலகத்தின் எல்லா காரியங்களையும் விட்டுவிடுங்கள். அது எவ்வளவு நல்லதாக காணப்பட்டாலும், அது எவ்வளவு அழகாக காணப்பட்டாலும், அது எவ்வளவு மனதை கவரக்கூடியதாக காணப்பட்டாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள் என்பது உங்களுடைய நற்பண்பினால் மதிப்பிடப்படுகிறது. ஆகையால் நீங்களோ, ஓ அல்லேலூயா, நான் அதை பெற்றுக் கொண்டேன் எனக்கு தெரியும், ஏனென்றால் நான் இதை செய்தேன், அல்லேலூயா என்று கூறலாம். அதன் பின்னரோ ஒரு சண்டையிட போதுமான கோபம் கொண்டிருப்பீர்கள். சகோதரனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், அது கிறிஸ்துவானவர் மரியாதை அளிக்கிற நற்பண்பையே எடுத்து விடுகிறது. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் நான் இரண்டு கரங்களிலிருந்தும் ரத்தத்தை வடிய செய்தாலும், நான் ஆவியில் சத்தமிட்டாலும், நடனமாடினாலும், நான் தேவனுடைய வார்த்தையை புசித்தாலும், அதை நேசித்தாலும், நான் மற்றவர்கள் பானம் பண்ணுகிற அதே ஆவிக்குரிய கண்மலையிலிருந்து பானம் பண்ணினாலும், நான் மற்றவர்களைப் போல அவ்வளவு சத்தமாய் என்னுடைய கரங்களை தட்டினாலும், என்னால் முதலை கண்ணீர் வடிக்க முடிந்தாலும், என்னால் இவை எல்லாவற்றையும் செய்ய முடிந்தாலும் சரி, ஆனால் இந்த உண்மையான அசலான கிறிஸ்துவண்டை உண்மையான கிறிஸ்தவனின் நற்பண்பினை கொண்டிராதவனாய் இருப்பாயானால், அப்பொழுது நீ ஒரு சத்தமிடுகிற வெங்கலம் போலவும், ஒரு ஓசையிடுகின்ற கைத்தாளம் போலவும் இருப்பாய். பவுல் இதை குறித்து தன்னுடைய சபையை பொறிந்து சபையை பித்துக்கொள்ளித்தனம் கொண்டு மனம் போன போக்கில் எல்லா விதமான காரியங்களிலும் கலப்படமுற்றிருந்த சபையை எச்சரித்துக் கொண்டிருந்தான். நண்பர்களே, நான் உங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறேன். நான் இங்கே நியாயத்தீர்ப்பு நாளிலே உங்களுக்காக பதில் கூற வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய ரத்தப்படி என் மீது இராது. நீங்கள் வேற எந்த காரியத்திற்கும் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாய் இருந்தாலும் கவலை இல்லை, கிறிஸ்துவிற்கு உண்மை உள்ளவர்களாய் இருங்கள். நாம் ஜெபிக்கும் பொழுது அதை நினைவில் கொள்ளுங்கள்.
Blessed Heavenly Father, in this present state we come.
ஸ்தோத்திரிக்கப்பட்ட பரலோக பிதாவே, தற்பொழுது இந்த ஸ்தலத்தில் இப்பொழுது நாங்கள் வந்து எங்களுடைய எல்லா தவறுகளையும் அறிக்கை செய்கிறோம். ஓ, நீர் இரக்கமுள்ளவராய் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறீர். எங்களுடைய இதயங்களுக்குள்ளே நீர் நோக்கி பார்க்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தலைகள் மண்ணை நோக்கியவாறு வணங்கியிருப்பதோடு, நாங்கள் காத்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் வயோதிப மனிதரின் இருதயங்களுக்குள்ளாகவும், வயோதிப ஸ்திரீகளுடைய இருதயங்களுக்குள்ளாகவும், நடுத்தர வயதுடையோரின் இருதயங்களுக்குள்ளாகவும், வாலிபர்களின் இருதயங்களுக்குள்ளாகவும், சிறு பிள்ளைகளின் இருதயங்களுக்குள்ளாகவும் கூட நோக்கி பாரும். நாங்கள் எங்களையே சோதித்தறிவோமாக. நல்ல வெள்ளி மற்றும் ஈஸ்டர் உயிர்த்தெழுதல் போன்றவற்றை கொண்டாடுகிற அந்த பரிசுத்த வாரத்தை நாங்கள் அணுகிக் கொண்டிருக்கிறோம். இந்த வருடத்தில் நாங்கள் சபைக்கு உண்மையாக இருந்தாலும், நாங்கள் ராபோஜனத்தில் பங்கு கொண்டிருந்தாலும், நாங்கள் ஆரவாரமிட்டிருந்தாலும், நாங்கள் அநேக காரியங்களை செய்திருந்தாலும், ஆனாலும் ஓ தேவனே, என்னுடைய இருதயத்திற்குள்ளாக நோக்கி பாரும். நான் எனக்காகவே பேசுகிறேன். என்னுடைய இருதயத்திற்குள்ளாகவும், இக்காலையில் இங்குள்ள ஜனங்களின் இருதயத்திற்குள்ளாகவும் நோக்கி பார்த்து கர்த்தாவே, எங்களை சோதித்தறியும். கிறிஸ்துவின் ஸ்தானத்தை எடுத்து போடுகிற ஏதாவது காரியம் இருக்குமாயின் ஓ தேவனே, அதை எடுத்து போடும்.
If it's laziness, it's insufficiency.
அது சோம்பேறித்தனமாய் இருந்தாலும், வெறுமன போதாமையாய் இருந்தாலும், அது என்னவாய் இருந்தாலும், அது எனக்கு தெரியாது. ஆனால் தேவனே அதை எங்களிடத்திலிருந்து எடுத்து போடும். ஓ, நாங்கள் இங்கே யுத்த நேரத்தில் தேவனுக்கு எதிரியாய் இருந்து அவரால் அழிக்கப்பட்டு போக, அழிக்கப்பட வேண்டும் என்று விரும்பவில்லை. ஓ தேவனே, எங்களுடைய இருதயங்களுக்குள்ளாக நோக்கி பாரும். எங்களுக்குள் ஏதாவது பொல்லாத காரியம் காணப்படுமாயின், இந்த காலையில் உடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை சோதித்தறிவதை நாங்கள் காண்போமாக. பிதாவே, அவிதமாக ஏதாவது காணப்படுமாயின் அதை எடுத்து போடும். நாங்கள் இப்பொழுது அதை பீடத்தின் மேல் வைத்துவிட்டு நடந்து செல்லும்படியாக அதை அங்கேயே வைக்கிறோம். அது சோம்பலாயிருந்தாலும், அது கோபமாயிருந்தாலும், அது அக்கறையின்மையாயிருந்தாலும், அது புறக்கணிப்பு மனப்பான்மையாயிருந்தாலும், அது என்னவா இருந்தாலும், அது காழ்ப்புணர்வா இருந்தாலும், அது தீங்கு செய்யும் எண்ணமா இருந்தாலும், அது சண்டை சச்சரவா இருந்தாலும், அது என்னவா இருந்தாலும், ஓ தேவனே, இன்றைக்கே அதை எங்களிடத்திலிருந்து எடுத்து போடும். வருகின்றதான இந்த எடுப்பதில் நாங்கள் மிகவும் கடினமாய் முயற்சித்துள்ள இங்குள்ள இந்த சிறு சமுதாயத்திலிருந்து அநேகர் வந்து ரட்சிக்கப்படும்படியாய் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய கவர்ந்தெடுக்கும் வல்லமையினால் அவ்வளவாய் அப்படியே நிறைந்திருப்போமாக. 10 வருடங்களில் நான் நடத்தியிருக்கிற கூட்டங்களில் இப்பொழுதுதானே முதல் எடுப்புதல். இப்பொழுது எங்களுடைய இருதயங்களில் அந்த உண்மையான ஆவியை நீர் தந்தரல வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அது நித்தியத்திற்காக அங்கே நங்கூரமிடப்படுவதாக கர்த்தாவே. இதை கருளும். விவாகமான ஜனங்களாகிய நாங்கள் எங்களுடைய மனைவிகளை எந்த விதத்தில் நடத்த வேண்டும் என்றும், நாங்கள் எப்படி உண்மையாக இருக்க வேண்டும் என்றும், அல்லது எங்களுடைய மனைவிகள் எங்களுக்கு எப்படி உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை நாங்களே எங்களை சோதித்தறிந்து கொள்ளும்படி செய்யும். எங்களுடைய வீட்டில் அந்த விதமான ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்குமாயின் நாங்கள் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை இந்த காலையில் எங்களுடைய இதயங்களில் நாங்கள் புரிந்து கொள்வோமாக. அதன் பின்னர் நாங்கள் எங்களுடைய நேசங்கள் உம்மண்டை நோக்கிவாறு திரும்ப, ஓ தேவனே, என்னென்ற இரக்கமாக இரும் என்று கூறுவோமாக. ஓ, மனைவியானவர் ஏறக்குறைய ஒரு மாதத்திற்கு ஒருமுறை அருகில் வந்து அவளுடைய கரத்தை என் மீது போட்டு, அருமையானவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று கூறிவிட்டு நடந்து செல்வாளையானால், ஓ, அவள் என்னை எப்படியோ புறக்கணித்துக் கொண்டிருந்தாள் என்பது தென்படும். அப்பொழுது ஏதோ காரியம் எப்படியும் தவறாய் இருந்தது என்பதும் தென்படும். தேவரே, அது ஒரு கால் ஒரு மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது ஒரே முறை நாங்கள் சபைக்கு செல்லும் போதோ நாங்கள் ஒரு சிறு ஜபத்தை எடுப்பதாய் உள்ளது. ஓ, எங்களுடைய அன்பையும் எங்களுடைய சம்பாஷணையையும் நீர் எல்லா நேரங்களிலுமே விரும்புகிறீர். எங்களுடைய நினைவுகளும் எங்களுடைய இருதயத்தின் யோசனைகளும் உண்மையிலேயே தரித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். கர்த்தாவே, இதை அருளும். ஓ, உலகத்தின் காரியங்கள் குருடாக்கப்பட்டு அவ்வளவாய் அக்கறையற்றதாக்கப்பட்டு எங்களுடைய இருதயங்களை உம்மீது சரியாக வைத்துக் கொள்வோமாக. கர்த்தாவே, இதை அருளும். இப்பொழுதே எங்களுக்கு செவி கொடும். இந்த ஆராதனையின் மற்ற பாகங்களில் எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன். இப்பொழுது கர்த்தர் உண்மையாகவே உங்களை நன்கு ஆசீர்வதிப்பாராக. அங்கே ஞாயிறு வேதப்பாட பள்ளி கலந்து சென்று விட்ட பிறகு நான் கூடுதலாக ஒரு நிமிடம் எடுத்துக் கொண்டதற்காக வருந்துகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றே நான் ஜெபிக்கிறேன். நான் இந்த காரியங்களை கூறவில்லை, இது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வந்ததாக உள்ளது. அவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருந்தன. அவைகள் திருஷ்டாந்தங்களாயிருக்கின்றன. நண்பரே, இப்பொழுது ஆராய்ந்து பார், உங்களை முத்தமிட்டுக் கொண்டிருந்த மனைவியானவள் ஒரு காட்டிக் கொடுப்பவளா இருந்தாள் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் அப்பொழுது நீங்கள் எப்படி உணர்ந்திருப்பீர்கள்? அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். சற்று நேரம் அதை குறித்து ஆராய்ந்து பாருங்கள். அப்பொழுது நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? இப்பொழுது நீங்கள் தேவனண்டை வரும்போது ஒரு காட்டிக் கொடுப்பவரா இருக்கிறீர்களா? அதை செய்யாதீர்கள். நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போமாக. நீங்கள் ஓர் உணர்ச்சி வசப்படுதல் எடுத்துக் கொள்ள வேண்டாம். ஆகாயம் முழுவதும் உண்மையான அசலான தேவனுடைய அன்பினால் நிறைந்திருக்கும் பொழுது நீங்கள் வித்தியாசமான ஏதோ ஒரு காரியத்தை எடுத்துக் கொள்ள வேண்டாம். நாம் அசலானதையே பெற்றுக் கொள்ள முடியும் போது நாம் ஏன் ஒரு மாற்றுப் பொருளை எடுத்துக் கொள்ள வேண்டும்? அது உங்களுக்கானதாய் உள்ளது. நான் இப்பொழுது ஆராதனையை நம்முடைய போதகரிடத்தில் சமர்ப்பிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் பொதுமக்களுக்கான மற்றும் ஏறக்குறைய இங்குள்ள சுற்றுவட்டார சிறு பட்டணங்கள் அனைத்துக்குமான சிறு எழுப்புதல் உள்ளதை மறந்துவிடாதீர்கள். நீங்கள் உங்களுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எவரையேனும் அழைத்து அங்கு வரும்படி அவர்களிடம் சொல்லுங்கள். நாம் பீட அழைப்புகளை விடுக்க உள்ளோம். இந்த வாரம் கர்த்தருக்குள் ஒரு நல்ல நேரத்தை எதிர்பார்க்கிறோம். நாங்கள் உங்களை அடுத்து வருகின்றதான புதன்கிழமை இரவு சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.